அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க, உலகமெலாம் விளங்க அருள் உதவு பெரும் தாயாம். மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்குழந்தே. அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் குடில் புகும் அரசே, அன்பினும் வளைக்குட்படு பரம்பொருளே, அன்பினும் கரத்தமர் அமுதே, அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பினும் அணுவுல் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அவயம் அவயம். ஞாயிற்றுக்கிழமை 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7 நாள், வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார நிகழ்வில் தயவு திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களும், தயவு திருமதி ஞான ஜனலட்சுமி அம்மா அவர்களும் பெங்களூரிலிருந்து நம்மோடு இணைந்துள்ளார்கள். அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கின்றோம்.
வணக்கம் ஐயா.
வணக்கம் வணக்கம் ஆனந்த பாரதி ஐயா. வணக்கம் தனலட்சுமி அம்மா.
வணக்கம்
இன்று அருட்பா, நானேன் பிறந்தேன், குலத்திடையும் கொடியன், ஒரு குடித்தனத்தும் கொடியன், குறிகளிலும் கொடியன், அன்றி குணங்களிலும் கொடியேன், மலத்திடையே புழுத்த சிறு புழுக்களிலும் கடையேன், வன்மனத்து பெரும்பாவி வஞ்சநெஞ்ச புலையன், நலத்திடை ஓர் அணு அளவும் நண்ணுகிலேன், பொல்லா நாய்க்கு நகை தோன்ற நின்றேன், பேய்க்கும் மிக இழிந்தேன், நிலத்திடை நான் ஏன் பிறந்தேன், நின் கருத்தை அறியேன், நிற்குறுநே நடராஜ நிபுணமணி விளக்கே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இன்று நம்முடைய சன்மார்க்க தம்பதியர் அருட்பா அமுதம் என்ற இந்த நிகழ்வில் திருக்கதவம் திறத்தல் என்ற பாடலுக்கு நம் அனைவருக்கும் அதனுடைய பொருளை விளக்கி வாய்ப்பாட்டாக நமது அம்மையார் அவர்கள் நமக்கு அளிக்க உள்ளார்கள். மீண்டும் ஒரு முறை ஆனந்த பாரதி ஐயா அவர்களையும் தனலட்சுமி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நம்முடைய ஆனந்த பாரதி ஐயா அவர்களும் தனலட்சுமி அம்மா அவர்களும் கடந்த சில மாதங்களாக நமக்கு இந்த அருட்பா அமுதம் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்து வருகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய அனைவர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குமாறு அழைக்கின்றோம். நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
ஐயா வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. பத்திக்கடலே சிவஞானப்பதியே, என் அரும் பாக்கியமே, முத்திக்கு அரசே ராமலிங்கமுனியே, மோனமுழு பொருளே, வீட்டில் கிடந்தே அறிவு அழிந்த பேயேன், நின்றால் பெறல் அன்றோ சித்திவளாகத் திருமாளிகை, இறகும் தெய்வ திருவிளக்கே. இந்த அமெரிக்க வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நடத்துகின்ற இந்த நேரலை நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை சன்மார்க்க அன்பர்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி, மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த அருட்பா அமுதம் நிகழ்வில் இந்த மாதம் திருக்கதவம் திறத்தல் என்கின்ற பதிகத்தை குறித்து அதனுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரசன்னாயா அவர்கள் தெரிவித்தார்கள். அதற்கு இணங்க பெருமானுடைய திருவரு பெரும் கருணையை வேண்டி இந்த படிகத்தை குறித்து இப்பொழுது சிந்திப்பதற்கு நாம் எல்லோரும் தொடங்குவோம். முதலிலே படிக அறிமுகம் என்கின்ற வகையிலே இந்த திரு அருப்பா ஆறு திருமுறைகளிலே ஆறாவது திருமுறையிலே திருக்கதவம் திறத்தல் என்கின்ற இந்த படிகம் மரபு பதிப்பிலே, அதாவது இன்றைக்கு தெய்வ நிலைய பதிப்பு என்று நாம் சொல்லலாம், அதுதான் மிக அதிகமாக இன்றைக்கு வழக்கத்தில் இருக்கிறது. அந்த மரபு பதிப்பிலே 18வது பதிகமாக அமைந்திருக்கிறது. வரலாற்று முறை பதிப்பு என்று சொல்லப்படக்கூடிய பதிப்பு ஊரநடிகளால் தொகுக்கப்பட்ட பதிப்பு. அந்த பதிப்பிலே 28வது பதிகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. ஊரடைகள் பதிப்பிலும் சரி மரபு பதிப்பிலும் சரி இந்த படிகத்திற்கு தலைப்பு வேறுபடவில்லை. இந்த படிகத்துக்கு திருக்கதவம் திறத்தல் என்றுதான் இந்த படிகத்துக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இது மிக ஒரு உருக்கமான ஒரு படிகம் என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இது வள்ளல் பெருமானுக்கும் இறைவனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கருத்து பரிமாற்றமாக இருக்கிறது. அதாவது வள்ளல் பெருமான் தன்னுடைய வேண்டுகோளை தனிப்பட்ட முறையிலே இறைவனிடத்திலே எந்த அளவிற்கு சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு சொல்லுகிறார். அதாவது இறை தரிசனம் பெற வேண்டி மலம் மாயை முதலியவற்றையெல்லாம் இறைவன் அவனுடைய திருவருளாலே நீக்கி அந்த தரிசனத்தை ஆண்டவன் இறைவனுக்கு அதாவது வள்ளல் பெருமானுக்கு அருள அந்த அன்பை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வேண்டுகிறார். அதோடு வள்ளல் பெருமான் தான் அதற்கு தகுதியானவன் என்றும் குறிப்பிடுகிறார். பல பாடல்களிலே குறிப்பிட்டு தன்னுடைய தகுதியை இறைவனுக்கு எடுத்து கூறி இன்ன இப்படிப்பட்ட தகுதி உடைய தனக்கு இறை தரிசனம் பெற மலமாயைகளை நீக்கிக் கொள்ள இறைவன் தன்னோடு ஒன்றி கலந்து தானே இறைவனாய் இறைவனே தானாய் ஆகக்கூடிய அந்த தன்மையை தனக்கு தர வேண்டும் என்றும் தனக்கு அந்த தகுதி உண்டு என்றும் வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே வேண்டுகிறார். இதை எப்படி வேண்டுகிறார் என்று சொன்னால் சாதாரணமாக வேண்டவில்லை. இதை ஒரு நாயகன் நாயகி என்கின்ற அந்த பாவனையிலே இறைவன் மீது காதல் என்கின்ற நிலையிலே வேண்டுகிறார். இறைவன் மீது அன்பை வெளிப்படுத்தி அந்த காதல் உன்னை அடைய வேண்டும் என்கின்ற காதல் எனக்கு மிக அதிகமாக இருக்கிறது, என்னால் அந்த காதலை தாங்க முடியவில்லை, எனவே இறைவனே நீ எனக்கு திருவருள் செய்தாலே ஒழிய இந்த காதல் கொதிப்பு அடங்காது, அதனாலே எனக்கு நீ விரைந்து திருவருள் செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வேண்டுகிறார். இதுதான் இந்த மொத்த பதிகத்தினுடைய ஒரு உள்ளார்ந்த கருத்து. இதிலே ஒவ்வொரு பாடலிலேயும் பல்வேறு உதாரணங்களை சொல்லி பல்வேறு வகையாக மிக அற்புதமாக வள்ளல் பெருமான் மிக உருக்கமாக இறைவனிடத்திலே தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி தன்னுடைய தகுதிகளை கூறி தான் பெற வேண்டியவை என்ன என்பதை மிக அழகாக வெளிப்படுத்தி வள்ளல் பெருமான் அவர்கள் அங்கே கேட்கின்றார்கள். அந்த வகையிலே மிக அற்புதமான ஒரு பதிகமாக இந்த திருக்கதவம் திறத்தல் என்கின்ற பதிகம் இருக்கிறது. பொதுவாக ஆறாம் திருமுறை என்று நாம் எடுத்துக்கொண்டால் பொதுவாக எல்லா திருமுறையிலுமே சில பாடல்கள் உலகத்தாருக்கு அறிவுரை சொல்வதாக வள்ளல் பெருமான் பாடியிருப்பார். சில பாடல்கள் தனக்கே அறிவுரை சொல்வதாக நெஞ்சறிவுறுத்தல் முதலிய பாடல்கள் எல்லாம் தனக்கே தானே அறிவுரை சொல்வதாக வள்ளல் பெருமான் தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்வதாக பாடிக்கொண்டது. சில பாடல்கள் அதிகப்படியான பாடல்கள் தான் இறைவனிடம் வேண்டுவதாகத்தான் திருவருட்பாவிலே அதிகப்படியான பாடல்கள் இருக்கிறது. அப்படி தன்னுடைய நிலையை இறைவனுக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் வள்ளல் பெருமான் அதை ஒரு வரி வடிவமாக செய்யுள் வடிவமாக எழுதியிருக்கிறார்கள். ஆறாம் திருமுறை வள்ளல் பெருமான் இருந்த போது வெளியிடாததற்கு காரணம் இந்த ஆறாம் திருமுறை மிக அதிகமாக அக அனுபவத்தை சார்ந்ததாகவும் மிக உயர்ந்த படிநிலையிலே இருப்பதாகவும் இருக்கிறது. அதாவது இப்போது முதல் ஐந்து திருமுறைகளிலே பக்தி உலகிலே இந்த பக்தி நிலையிலே இந்த ஆன்மீக நிலையிலே ஒருவர் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்னென்ன ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும், அந்த ஒழுக்கங்கள் இல்லை என்றால் அவர்கள் கடவுளுக்கு பாத்திரமாகார்கள், அவர்களுக்கு ஜீவகாரணம் வேண்டும் என்று அடிப்படை வகுப்புகளிலே சொல்லிக் கொடுப்பது போல வள்ளல் பெருமான் பல அடிப்படை கருத்துக்களை இந்த ஐந்து திருமுறைகளிலே வைத்திருக்கிறார். ஐந்து திருமுறையிலே மேலான கருத்துக்கள் இல்லையா என்று சொன்னால், ஆறாம் திருமுறையில் இருப்பதை காட்டிலும் ஐந்து திருமுறைகளிலே மிக மேலான கருத்துக்கள் இருக்கிறது. வள்ளல் பெருமான் முதல் திருமுறையிலேயே அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா, கந்த கோட்டத்திலே வள்ளல் பெருமான் பாடினார்கள், அதுதான் வள்ளலாருடைய அவர் பாடிய முதல் பதிகம் என்று வரலாற்றிலே அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது அந்த வரலாற்று ஆராய்ச்சிக்கு நாம் போகாமல் ஒரு வாதத்திற்கு அதுதான் வள்ளலார் பாடிய முதற்பாடல், அதுதான் முதல் பதிகம் என்று வைத்துக் கொண்டாலும் அந்த பாடலிலே வள்ளலார் எனக்கு மரணம் இல்லை என்று குறிப்பிடுகிறார். எடுத்த எடுப்பிலேயே எனக்கு மரணம் இல்லை என்று அப்பொழுதே சொல்லி விடுகிறார். எனவே இருந்தாலும் இந்த ஆறாவது திருமுறையிலே இந்த பதிகங்கள் இன்னும் அழுத்தமாக இன்னும் வலிமையாக அந்த அக அனுபவ கருத்துக்களை குறிப்பிடுவதாக இருக்கின்றது. அதனாலே அந்த வகையிலே இந்த பதிகமும் இறைவனுக்கு இறைவனிடத்திலே தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த காதல் தன்மையை வள்ளல் பெருமான் மிக அற்புதமாக சொல்லி மிக அரிய வேண்டுதல்களை எல்லாம் இறைவனிடத்திலே வேண்டுகிறார். அந்த வகையிலே இப்பொழுது நாம் முதற் பாடலை சிந்திப்போம். முதற் பாடலை கொஞ்சம் விரிவாக சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இந்த முதல் பாடலை நாம் மிக நன்றாக விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் மீதம் இருக்கிற ஒன்பது பாடல்களையும் மிக எளிமையாக மிக நீண்ட விளக்கங்களின்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனாலே இந்த முதற் பாடலை நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. முதற் பாடல், திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திரு அருளாம் பெரும் ஜோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுது ஊற்றெடுத்தென் உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற மெய் உணர்ச்சி அருளாயோ கருக்கருதா தனி வடிவோய் நின்னை என்னுள் கலந்து கங்குள் பகல் இன்றி என்றும் கழித்திட செய்யாயோ தெருக்கருதாதவர்க்கு அருளும் சித்திபுரத்து அரசே சித்தசிகாமணியே என் திருநட நாயகனே. இப்பொழுது இந்த பாடலை குறித்து நாம் சிந்திக்கலாம். இதுதான் முதற் பாடல். இந்த பாடல் பிறவினையிலே வருகிறது. அதாவது பிறவினை என்று சொன்னால் நானே செய்வேன், என்னால் முடியும் என்கிற வகையில் இந்த பாடல் வரவில்லை. இந்த பாடல் இன்னொருத்தரை நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்று வருகிறது. அதற்கு பேர் பிறவினை என்று அர்த்தம். நான் சாப்பிட்டேன் என்று சொன்னால் தன்வினை, நானே சாப்பிட்டேன். இல்லை, இப்பொழுது எனக்கு ஒருவர் ஊட்டி விட்டார், அன்னை எனக்கு சோறு ஊட்டினாள் என்று சொன்னால் அன்னை தான் எனக்கு சோற்றை ஊட்டினாள் என்று அர்த்தம். அப்பொழுது நானே போய் சாதத்தை போட்டு நானே அதை சாப்பிடவில்லை, அன்னை எனக்கு ஊட்டினாள். அப்பொழுது அவள் எனக்கு உபகாரம் செய்து அந்த உபகாரம் எனக்கு வருகிறது. அந்த வகையிலே இந்த பாடல் இறைவனிடத்திலே வேண்டி இறைவனே எல்லாவற்றையும் செய்விக்க வேண்டும் என்று வள்ளலார் கேட்கிறார். அதாவது இங்க என்ன கேட்கிறார், திருக்கதவம் திறவாயோ என்று கேட்கிறார். இறைவனே அருப்பெருஞ்சோதிய நப்பனே, இந்த திருக்கதவத்தை திறக்க மாட்டாயா, திரைகள் எல்லாம் தவிர்த்து, திரைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து திரைகள் எல்லாவற்றையும் நீக்கி எனக்கு திருக்கதவத்தை திறக்க மாட்டாயா, திரு அருளாம் பெருஞ்சோதி திரு உரு காட்டாயோ, திரு அருளாகிய அருளே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய ஜோதியினுடைய உன்னுடைய அந்த தரிசனத்தை எனக்கு காட்ட மாட்டாயா என்று, மாட்டாயா செய்ய மாட்டாயா எனக்கு அருள மாட்டாயா என்று தன்னுடைய நிலையிலிருந்து நீங்கி தான் ஒன்றுமில்லை என்கின்ற நிலையிலே இறைவன் தனக்கு எல்லாவற்றையும் செய்விக்க வேண்டும் என்று வளர்பெருமான் அங்கே கேட்கிறார்கள். இங்கே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தகவல், இந்த முதல் அடியிலேயே இறைவன்பால் நாம் வேண்டினால் இறைவன் தான் நமக்கு செய்ய முடியும். நாம் நம்முடைய தரத்தினாலே நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம் கண்ண மாயை முதலிய இந்த பெரிய கதவு மறைப்பு போன்றவற்றை நம்மால் தவிர்த்து கொள்ள முடியாது. இறைவன் தான் திருவருள் செய்ய வேண்டும். அதனால்தான் இறைவனிடத்திலே வள்ளலார் நீ எனக்கு செய்ய மாட்டாயா எனக்கு செய்ய மாட்டாயா என்று கேட்கிறார். இந்த கருத்தை உபதேச குறிப்பிலே உரைநிலை பகுதியிலே இருக்கக்கூடிய உபதேச குறிப்பு குறிப்பு 87 வடல் பெருமான் குறிப்பிடுகிறார், ஆணவமல நிவர்த்தி என்கின்ற தலைப்பிலே குறிப்பிடுகிறார். அங்க என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மனுஷ தரத்தினாலே இந்த ஆணவம் முதலியவற்றை நீக்கிக் கொள்ள முடியாது, அதை நீக்கிக் கொள்வதற்கு உரிய பக்குவம் நமக்கு வரவில்லை, அது இறைவனுடைய திருவருளால் மட்டும்தான் அதை நீக்கிக் கொள்ள முடியும் என்கின்ற கருத்துப்பட வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். மனுஷ வல்லபத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ள கூடுமா என்றால், அதாவது மனுஷன் என்றால் மனிதனுடைய வல்லபத்தால் அவனுக்கு இருக்கிற ஆற்றலால் தனக்கு இருக்கிற அசுத்தங்களை, அதாவது ஆணவம் கண்மம் மாயம் அல்லது தேகத்திலே இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்களை, தேகம் என்று சொன்னால் இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த அசுத்த தேகம் முதலியவற்றை நீக்கிக் கொள்ள முடியுமா, அவனுடைய முயற்சியினாலே அவன் நீக்கிக் கொள்ள முடியுமா என்றால், இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையின் காரணங்களை சொல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. என்ன சொல்கிறார் அருள் பெருமான், மனிதனுக்கு இறைவனுடைய அருளாலே பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது நல்லது இது கெட்டது என்று அவனுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவை வைத்து ஒரு தீய காரியம் வரும்போது, ஓ இது தீய காரியம் என்று அதை தவிர்த்து கொள்வதற்கு அவனாலே முடியுமே தவிர முழுமையாக அதை நிவர்த்தி செய்ய முடியாது. இப்போ இது ஒரு மனிதனுக்கு காமமே இல்லாமல் செய்ய முடியுமா என்று சொன்னால், அந்த காமம் ஏற்படாத வகையாக அவன் தடுத்து கொள்ள முடியுமே தவிர அவன் காமமே இல்லாதவனாக அவனுடைய ஆற்றலினாலே அவனை மாற்றிக்கொள்ள முடியாது. அப்பொழுது என்னதான் இதற்கு வழி என்று சொன்னால், வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், அது ஆண்டவர் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால் தான் முடியும். ஒன்று ஆண்டவனால் முடியும், அல்லது ஆண்டவன் அருளால் சுத்த தேகம் பெற்றுக்கொண்ட ஞானிகளால் தான் முடியும். அது அருளொளி கிடைத்தால் அத்தருணமே சுத்த கரணமாய் நிற்கும். அசுத்தம் வருவதற்கு காரணம் யாதெனில், செம்பில் களிம்பு இயற்கை அதுபோல் ஆன்மாவில் ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கை. செம்பிலே களிப்பு களிம்பு இயற்கையாய் உள்ளதை பரிசனவேதி, பரிசனவேதி என்று சொன்னால் உலோகத்தை பொன்னாக்கக்கூடிய ஒரு மூலிகை, அதற்கு பரிசனவேதி என்று பெயர். அது அது வந்து ஒரு கல் என்று சொல்லுவார்கள். அந்த பரிசனவேதியை ஒரு இரும்பிலேயோ அல்லது செம்பிலேயோ அதிலே சேர்த்தால் அது தங்கமாக மாறிவிடும் என்று சொல்லுவார்கள். இது சித்தர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு முறை. அந்த பரிசனவேதியை பரிசனவேதியினால் நிவர்த்தித்து ஏமமாக்குவது போல மாயகாரியமான இந்த தேகத்தின் கல் கண் உள்ள ஆன்மா இயற்கையாகிய ஆணவமலம் ஆண்டவர் அருளினால் நீங்க பெற்று சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம். ஆண்டவன் அருள் அடைவதற்கு நாம் இடைவிடாத நன்முயற்சியில் பழக வேண்டும். இப்பொழுது வள்ளல் பெருமான் இங்கே முடிவாக கூறக்கூடிய கருத்து என்ன என்று சொன்னால், நமக்கு ஆணவம் இருக்கிறது. ஆணவம் என்று சொன்னால் அறியாமை என்று பொருள். நாம் யார், நாம் எங்கே இருக்கிறோம், நாம் எப்படி பிறந்தோம், நம்முடைய உண்மை என்ன, இறைவனுடைய உண்மை என்ன என்று இந்த உண்மைகள் எதுவும் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்பொழுது இந்த உண்மைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த அறியாமையை நீக்க வேண்டும், இந்த ஆணவத்தை நீக்க வேண்டும். இந்த ஆணவத்தை நம்முடைய மனித முயற்சியினாலே நீக்கிக் கொள்ள முடியுமா என்று சொன்னால், நம்முடைய மனித முயற்சியினாலே நாம் நீக்கிக் கொள்ள முடியாது, அதற்கான ஆற்றல் நமக்கு அல்ல என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அப்பொழுது யாரால் நீக்கிக் கொள்ள கூடும் என்று சொன்னால், ஒன்று ஞானிகள் நமக்கு அருள் செய்து வளல் பெருமானை போல சுத்த பிரணவ ஞான தேகங்களை அடைந்து கடவுள் நிலை அறிந்து அம்மயமான ஞானிகளால் அது முடியும், அல்லது இறைவனுடைய திருவருளை நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த திருவருளை நாம் பெற்றுக்கொண்டால்தான் இறைவனால் தான் இந்த அசுத்தங்களை நீக்கி நமக்கு சுத்த தேகத்தை நாம் அடைய வேண்டிய பெருவாழ்வை நமக்கு தர முடியும் என்று வள்ளல் பெருமான் ஆணவ மல நிவர்த்தி என்கின்ற உபதேச குறிப்பிலே குறிப்பிடுகிறார். அதை நான் இங்கு குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த பாடலிலேயும் வள்ளல் பெருமான் ஓரிடத்திலும் கூட நானே செய்து கொள்வேன், என்னால் முடியும், எனக்கு நான் இப்படி இருக்கிறேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லவில்லை. நான் இந்த நிலையை அடை அப்படி சொல்லவில்லை. வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார்கள் இங்கே, ஆண்டவனே தன்னுடைய தகுதியை சொல்லுகிறார்கள். எனக்கு நான் இப்படி இருந்தேனா, நான் உன்னைத்தானே விரும்பினேன் என்றெல்லாம் தன்னுடைய தகுதியை சொல்லி தனக்கு அந்த அருளை தர வேண்டும் என்று ஆண்டவனிடத்தில் தான் கேட்கிறார்கள். இது சன்மார்க்க உலகத்தில் நாம் ஒருவரோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை பாடமாகும். என்று சொன்னால் நாம் எவ்வளவு முயற்சி செய்யலாம், ஆனால் நமக்கு அந்த முயற்சிக்கு ஏற்ற பலனை வழங்கி நம்மை உயிர்விக்க வேண்டியவர் ஆண்டவர் என்பதனாலே ஆண்டவரிடத்திலே நமக்கு அன்பு வேண்டும், கடவுளிடத்திலே நமக்கு பக்தி வேண்டும், கடவுளிடத்திலே நாம் செய்யக்கூடிய அத்துணை செயல்களையும் அவருடைய திருவடியிலே வைத்து நான் என்கின்ற எண்ணமின்றி தர்போதம் என்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் திருவருளை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் இந்த பாடலிலே நீ செய்ய மாட்டாயா, கதவை திறக்க மாட்டாயா, திரையை தவிர்க்க மாட்டாயா, திருவருளை எனக்கு காண்பிக்க மாட்டாயா என்றெல்லாம் இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இங்கே இன்னொரு நுட்பமான கருத்து, இது இந்த கருத்து நிச்சயமாக வள்ளல் பெருமானுடைய இந்த வாக்கினாலே விளங்கி இருக்கும். அடுத்து இரண்டாவது கருத்து, இங்கே திருக்கதவம் திறத்தல் என்று இருக்கிறது. இந்த முதல் பாடலிலே ஒரு சூட்சமத்தை வள்ளலார் வைத்திருக்கிறார். திரைகளெல்லாம் தவிர்த்தே திருக்கதவம் திறவாயோ என்று எழுதியிருந்தால் அது சரியாக இருந்திருக்கும். அதாவது பிரையாரிட்டி படி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த ஹைரார்கி படி பார்த்தால், இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். நம்முடைய வீடு இருக்கிறது, வீட்டிலே கதவு முதலிலே இருக்கும், கதவுக்கு பின்னாடி திரை இருக்கும். இப்போது ஞானசபையிலே பார்த்தாலும் கூட முதலிலே பெரிய ஞானசபையிலே கதவு இருக்கிறது, கதவுக்கு பின்னாடி கதவுக்கு பின்புறத்திலே ஏழு திரைகள் இருக்கிறது, அந்த ஏழு திரைகளுக்கு அப்பாலே அருட்பெருஞ்சோதி ஒளிர்கிறது. இப்பொழுது முதலிலே அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கதவை திறக்க வேண்டும். கதவை திறந்த பிறகுதான் நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் ஜோதி தரிசனத்தை பார்க்க முடியும். இது நாம் செய்தால், இப்பொழுது நான் போய் ஒரு ஞானசபையினுடைய கதவை திறக்கிறேன் என்று சொன்னால், நான் போய் கதவை திறந்து, நான் போய் திரையை விளக்கி, நான் அற்பெருஞ்சோதி தரிசனத்தை பார்க்க வேண்டும். இது நாம் செய்கிற போது. இப்பொழுது ஒரு உதாரணத்தை வைத்துக் கொள்வோம். இப்பொழுது இறைவன் செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்ப இறைவனே செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்ய முடியும்? இறைவன் முதலிலே அந்த திரைகளை நீக்கி பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கதவை திறக்க வேண்டும். அதனாலே வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார், திருக்கதவும் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது திரை விளக்குவது, திரையை நீக்குவது முன்னது, கதவை நீக்குவது பின்னது. இறைவனுடைய பக்கமாக, நம் பக்கமாக நாம் யோசிக்க கூடாது. நம் பக்கமாக யோசனை செய்தால் கதவு முன்பு திரை பின்பு வரும், அப்படி அல்ல. இங்கே இறைவன் செய்விக்க வேண்டும். இப்போது இறைவன் ஒரு அறையிலே இருக்கிறார். இறைவனுடைய இருக்கக்கூடிய அறையிலே திரைகள் போட்டிருக்கிறார்கள். இறைவன் வெளியே வந்து நம்மை பார்க்க வேண்டும். ஒரு கதவு மூடி இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இறைவன் வந்து அந்த திரையை நீக்கி பிறகு கதவை திறந்துதான் நம்மை பார்க்க முடியும். அந்த வகையிலே அது இங்கே முக்கியமாக சிந்திக்கக்கூடிய ஒன்று. அதை வள்ளலார் சொல்லுகிறார், திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே. அப்பொழுது நாம் எப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டும்? திரைகளெல்லாம் தவிர்த்தே திருக்கதவம் திறவாயோ. முதலிலே நீக்க வேண்டியது திரை. திரை நீங்கள் நாம் சாதாரணமாக பார்க்கலாம், திரை மெல்லியதாக இருக்கும், கதவு கடினமாக இருக்கும். சாதாரணமாக திரையை நீக்குவது எளிது, நாம் நீக்குவது அதுபோல இறைவன் திரையை நீக்குவது எளிது. கதவை நீக்க வேண்டும் என்று சொன்னால் கதவை நீக்க முடியாது, கதவை திறக்க முடியும். கதவு இல்லாமலே செய்துவிட முடியாது, கதவை திறக்க முடியும். ஆனால் திரையை முற்றிலுமாக என்ன செய்ய முடியும்? திரையை ஓரமாக நீக்க முடியும். அந்த திரை இல்லாமலே செய்ய முடியும், அந்த பார்வையிலே அது இல்லாமலே செய்ய முடியும். அதனாலே இறைவன் நமக்கு இந்த அருளை செய்கிற போது ஒரு நுட்பம், முதலிலே இறைவன் திரையை நீக்கி பிறகு கதவை திறக்க வேண்டும். அதைத்தான் முதல் அடியிலே வள்ளலார் அழகா சொல்லுகிறார், திருக்கதவம் திறவாயோ, நீ திருக்கதவை திறக்க மாட்டாயா, திரைகளெல்லாம் தவிர்த்தேன், திரைகளையெல்லாம் தவிர்த்தே திருக்கதவத்தை திறக்க மாட்டாய். அப்போது திரையை தவிர்ப்பது, திரையை நீக்குவது என்பது முன்னதாகவும், திருக்கதவத்தை அவிழ்ப்பது அல்லது திறப்பது பின்னதாகவும் அமைந்திருக்கிறது. இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இதிலே திரை என்பது மெல்லியது. திரை என்பது என்ன என்று சொன்னால் அவைகள் மாயக்கிரைகள். அதாவது பல்வகையான மாய சக்திகள் மறைத்திருக்கக்கூடிய திரைகள். நாம் அகவலில இதை பார்க்கணும். கருப்பு திரையால் கருது அனுபவங்களை என்றெல்லாம் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். நமக்கு உரைநடை பகுதியிலேயும் என்னென்ன சக்தி என்னென்ன திரைகளை மறைத்திருக்கிறது என்றும் இருக்கிறது. இதிலே இன்னொரு கருத்து என்ன என்று சொன்னால், திரைகள் ஏழுதான் இருக்கிறதா என்று சொன்னால் அது நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது. இப்பொழுது நான் ஆன்ம அளவிலே கொஞ்சம் கடினமானவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு இரக்கம் இல்லை, எனக்கு சரியான ஒழுக்க முறைகள் இல்லை என்று சொன்னால், எனக்கு ஏழு திரைகள் இல்லை, எனக்கு திரைகள் அனந்தமாக இருக்கிறது, எனக்கு திரைகள் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். இதை வள்ளலார் அகவலிலே குறிப்பிடுகிறார். அதாவது இந்த சொல்லிக்கொண்டே வருகிற போது கலப்பு திரையால் கருத அனுபவங்களை அலப்புறம் வரைக்கும் அழுத்தரும் ஜோதி என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு அடுத்ததாகவும் சொல்லுகிறார், வெவ்வேறு திரைகள் இருக்கிறது, பல திரைகள் இருக்கிறது, அந்த திரைகள் எல்லாம் என்று அந்த கலப்பு திரையை சொன்ன பிறகும் கூட திரைகளை பற்றி வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இது நாம் சிந்திக்க வேண்டிய கருத்து. அதனாலே திரை ஏழுதான் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை, அவர் அவருடைய அனுபவத்திற்கு தக்கது போல திரைகள் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கலாம். இப்பொழுது ஒரு ஞானிக்கு அவருடைய ஆன்ம அளவிலே அவருக்கு இரண்டு திரை இருக்கலாம். இப்பொழுது நம்மை போன்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு ஞானம் இல்லை, நமக்கு அஞ்ஞானம். இப்பொழுது நமக்கு 1000 திரைகள் இருக்கலாம். அதனாலே இந்த இதை வள்ளல் பெருமான் குறிப்பாக அகவலிலேயும் உணர்த்தி இருக்கிறார்கள். கலப்பு திரைக்கு பிறகும் திரைகளை பற்றி வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார்கள், அது சிந்திக்க வேண்டும். இப்பொழுது திரை இறைவனை பொறுத்த அளவிலே அது மாயை திரைகள் எளிமையானது, ஆனால் கதவு என்பது கடினமானது. கதவு என்பது அஞ்ஞானம் ஆணவம், திரை என்பது மாயை. எனவே கதவு என்று சொன்னால் இங்கே நாம் ஆணவம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது திருக்கதவம் திறத்தல் என்று நாம் சொல்லுவோமானால், திருக்கதவம் திறத்தல் என்பது திருக்கதவம் திறத்தல் என்கின்ற கருத்து எதை சொல்லுகிறது என்று சொன்னால், ஆணவத்தை நீக்குவது. ஆணவம் என்பது அஞ்ஞானம், அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை ஊட்டி திருவருட்சத்தையே நமக்கு வழங்கக்கூடியதனுடைய ஒரு அடையாளமாக இந்த கதவு என்கின்ற கருத்து இங்கே பார்க்கப்படுகிறது. அப்பொழுது நமக்கு அருள் செய்ய இறைவன் வருகிற போது என்ன செய்வார் என்று சொன்னால், முதலிலே நாம் எல்லோரும் மாயையிலே கட்டுண்டிருக்கிறோம். அப்பொழுது என்ன செய்வார், முதலிலே மாயையை நீக்குவார். நமக்கு நமக்கு பக்குவம் விளைவித்து இலகுவாக இருக்கக்கூடிய மாயத்திரைகளை ஒவ்வொன்றாக நீக்கி பிறகு நமக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய அந்த கடினமான அந்த மலமாகிய ஆணவத்தை நீக்குவார். நீங்கள் அருட்பாத்திரையிலே பல இடங்களிலே பார்த்தால் மனம் என்பதுதான் முன்பு வந்து மாயை என்பது பின்பு வரும். ஏன் என்று சொன்னால் அதை வள்ளலார் பிரையாரிட்டியிலே வைத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால் ஆணவம் செம்பிலே களிம்பு போல நாம் பாசாந்தகாரத்திலே இருந்த போது நம்முடைய உயிரிலே ஒன்றி கலந்திருக்கிறது. நாம் பிறப்புக்கு வருவதற்கு முன்பே நம்மை ஆணவம் பிடித்திருக்கிறது. அதனாலே வள்ளலார் அழகாக சொல்லுகிறார், நாம் நமக்கு எல்லாம் மிக நன்றாக தெரிந்த பாடல், இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே துன்று மல வெம்மாயி என்று வள்ளலார் சொன்னார். துன்று மலம் என்று சொன்னால் துன்றுதல் என்றால் அப்படியே பொருந்தி உடனாக, இப்ப நம்ம கை நம்முடைய உடம்பிலே பொருந்தி இருப்பது போல இந்த உயிரிலே ஆணவம் அப்படியே ஒன்று பொருந்தி இருக்கிறது. இந்த பாடலிலேயும் பார்த்தால் வள்ளலார் துன்று மலம் என்று மலத்தை முதலிலே வைத்து அடுத்ததாக மாயையை வைக்கிறார். அதாவது கடிதமான பொருளை முன்பு வைத்து அதற்கு அடுத்த பொருளை பின்பு வைக்கிறார். உயிர்களை இந்த கிளாசிபிகேஷன் செய்கிற போது, அதாவது அந்த உயிர்களுடைய வகையை தொகுக்கிற போது, சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் என்று வருகிற போது, விஞ்ஞானகலர் என்பவர்கள் ஆணவ மலம் உடையவர்களாகவே இருக்கிறார். அவர்களுக்கு மாயை இல்லை, கண்மம் இல்லை. சகலராகிய நமக்கு 3 மலங்களும் உண்டு, ஆணவம் கண்மம் மாயை. அடுத்தது அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரளயாகலருக்கு 2 மலம் உண்டு. நிறைவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் ஆன்மாக்களிலே உயர்ந்த தரத்திலே இருக்கிறார்கள், அவர்கள் விஞ்ஞானகலர். அந்த விஞ்ஞானகலருக்கும் ஆணவமாகிய ஒரு மலம் உண்டு, ஆனால் அவர்களுக்கு மாயை கண்மம் இல்லை. இறைவனுடைய திருவருளாலே அவர்கள் மாயை கண்மமாகிய திரைகளை நீக்கி கொண்டார்கள், ஆனால் அந்த கடினமாகிய கதவை அவர்கள் இன்னும் நீக்கிக் கொள்ளவில்லை. அவர்கள் இறைவனுடைய திருவருளை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள், அதற்குரிய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இப்படிப்பட்ட இந்த கருத்துக்கள், இவையெல்லாம் கொஞ்சம் நுட்பமான கருத்துக்கள், இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலே இறைவன் முதலிலே நமக்கு இறைவனை நாம் தொடர்ந்து வழிபட வள்ளலாருடைய வாக்குக்கு ஏற்ப இறைவன் முதலிலே மாயையை நீக்கி பிறகு ஆணவத்தை நீக்குவார். ஏனென்று சொன்னால், முதலிலே மாயை என்பது இலகுவானது, அது உபகார சக்தியாக இறைவனுக்கு இறைவனுடைய உபகாரத்தினாலே நமக்கு வந்திருக்கிறது. அதாவது இந்த உலகத்திலே நாம் பிறக்கிற போது இந்த தனுகரண புவன போகங்கள், இந்த உடம்பு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான இந்த பொருட்கள், இயற்கை இவைகள் எல்லாம் மாயையிலிருந்து தான் தோன்றியவை. எனவே அந்த மாயை என்பது ஒரு உபகார சக்தியாக இருக்கிறது, அதனாலே அதை நீக்குவது எளிது. இந்த கண்மம் என்பது நாம் செய்த வினைப்பயன், அதையும் நீக்கலாம். அதற்கு ஆகுந்தக மலம் என்று சைவத்திலே குறிப்பிடுவார்கள், சைவ சித்தாந்தத்தில். ஆகுந்தக மலம் என்று சொன்னால் இடையிலே வந்து நம்மை சேர்ந்தவை, பாதியிலே வந்து நம்மை அணுகியவை அல்லது ஒட்டி கொண்டவை, அதற்கு பெயர் ஆகுந்தக மலம் என்று பெயர். ஆனால் இந்த ஆணவம் என்பது நம்முடைய அனாதி மலம், நம்மை அனாதியிலே நாம் யார் என்று தெரியாது இருக்கிற காலத்திலே நம்மை பிடித்தது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த இரண்டாவது கருத்து இது நுட்பமான கருத்து. முதல் கருத்து ஆணவம் மாயை முதலியவற்றை நாம் நீக்கிக் கொள்ள முடியாது நம்முடைய மனுஷ தரத்திலே, அதனால் இறைவன் நீக்க வேண்டும் என்பதனால்தான் இந்த பாடலிலே வள்ளலார் எல்லாவற்றையும் இறைவனிடத்திலேயே கேட்கிறார். எனக்கு திருக்கதவத்தை திறக்க மாட்டாயா, திரையை நீக்க மாட்டாயா என்று எல்லாவற்றையும் இறைவன் பால் கேட்டு அதை அடைய விரும்புகிறார். அதனால் நாமும் நம்முடைய தரத்திலேயே நாம் நீக்கிக் கொள்ள முடியாது என்பதனாலே இறைவனிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் என்பது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, கதவு என்பது ஆணவம், அப்ப திருக்கதவம் திறத்தல் என்பது அந்த அஞ்ஞானத்தை நீக்குவது, அந்த ஆணவ மலத்தை நீக்கி நமக்கு திருவருள் சக்தியை வழங்கக்கூடிய அந்த செயல்தான். ஆன்மாக்களுக்கு திருவருள் சக்தியை வழங்கக்கூடிய அந்த செயல்தான் திருக்கதவம் திறத்தல் என்று குறிப்பிடப்படுகிறது. அதனாலே இந்த கருத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அதற்கு அடுத்ததாக வள்ளல் பெருமான் இங்கே எட்டு வேண்டுதல்களை இந்த ஒரு பாடலிலே வைக்கின்றார். எட்டு வேண்டுதல்களை இவை எல்லாம் இந்த ஒரு பாடலே நமக்கு நாம் அடைய வேண்டிய நிலையை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த ஒரு பாடலை நாம் இறைவனிடத்திலே விண்ணப்பித்தால் உண்மையாக இந்த ஒரு பாடலுக்கு இறைவன் செவி சாய்ப்பான் என்று சொன்னால் நாம் எல்லோரும் மரணமில்லாத பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவிலே வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே மிக அழகாக மிக உயர்ந்த எட்டு வேண்டுதல்களை வேண்டுகிறார். முன் அதிலே முதல் வேண்டுதல் திரையை தவிர்த்தல். இங்கே திருக்கதவம் திறத்தல் என்று முதல் அடியிலே இருந்தாலும் கூட திரைகளெல்லாம் தவிர்த்தே திருக்கதவம் திறவாயோ என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஆண்டவனே எனக்கு மாயத்திரைகளை, ஏழு திரைகளாகிய அந்த மாயத்திரைகளை எனக்கு தவிர்க்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமான் வேண்டக்கூடிய முதல் வேண்டுதல். இதை நாம் மாயை நீக்கம் என்று வைத்துக் கொள்ளலாம். திரையுலக்கம் என்பது மாயை நீக்கம். இறைவன் தன்னுடைய ஆன்ம அளவிலே மறைத்திருக்கிற இந்த மாயையை நீக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய முதல் வேண்டுகோள், திரை தவிர்த்தல், அதாவது மாயை நீக்கம். இரண்டாவது திருக்கதவம் திறத்தல் என்பது ஆணவ மல நிவர்த்தி. ஆணவத்தை நீக்கி அஞ்ஞானத்தை ஒழித்து திருவரு சக்தியை வழங்கக்கூடிய அந்த செயலுக்கு திருக்கதவம் திறத்தல் என்று பெயர். கதவு என்பது ஆணவம், அஞ்ஞானம், அதை நீக்கி திருவரு சக்தியை வழங்குகின்ற நிகழ்வுக்கு திருக்கதவம் திறத்தல் என்று பெயர். அதற்கு ஆணவ மல நிவர்த்தி, இது இரண்டாவது வேண்டுகோள். அதற்கு அடுத்ததாக மூன்றாவது வேண்டுகோள், திரு அருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ என்று குறிப்பிடுகிறார். இறைவனே அருளே வடிவாயின, அருளே வடிவானவன். இறைவனுக்கு என்ன வடிவம் என்று சொன்னால் அருள்தான் வடிவம். அவன் அருளே வடிவமாக இருக்கிறான். அதே நான் நம்முடைய அருப்பெருஞ்சோதி அகவலிலே அருளே நம்மடி, அருளே நம்முடி, அருளே நம்மனம், அருளே நம்மினம் என்று அருள் என்று வளர்ப்பெருமான் குறிப்பிடக்கூடிய அந்த கருத்தை நாம் இங்கு உதாரணத்துக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அருளே வடிவமாக்கிய பெரிய ஜோதியாக இருக்கின்ற இறைவனே உன்னுடைய திருவுருவை காட்ட மாட்டாயா என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார். எனவே இது மூன்றாவது வேண்டுகோள். இப்பொழுது எப்படி அழகாக அந்த படிநிலைய வள்ளலார் அமைத்திருக்கிறார் என்று பார்த்தால் இந்த பாடலை படிக்க படிக்க நமக்கு ஆனந்தமாக இருக்கிறது. ஒருவர் உள்ளிருந்து வர வேண்டும். அவர் உள்ளிருந்து வருகிற போது திரையை தவிர்த்து அதற்கு அடுத்ததாக கதவை திறந்து இப்பொழுது தன்னுடைய காட்சியை காட்டுகிறார். அப்படி வள்ளல் பெருமான் அழகாக கேட்கிறார் பாருங்கள், திரையை தவிர்ப்பாய், திருக்கதவம் திறப்பாய், உன்னுடைய திருவுரு காட்சி எனக்கு காண்பிப்பாய் என்று, காண்பிக்க மாட்டாயா என்று சொன்னால் எனக்கு காண்பியப்பா என்று அர்த்தம். எனவே வள்ளல் பெருமானுடைய மூன்றாவது வேண்டுகோள் இந்த திரு உருவம் காட்ட வேண்டும் என்று வேண்டுதல். அதற்கு அடுத்ததாக எனக்கு உருக்கி அமுதூற்றெடுத்தே உடம்புயிரோடு உலகம் உலமும், அதாவது உருக்கி என்று சொன்னால் உருக்கம், ஆன்ம உருக்கம், ஆன்ம நெகிழ்ச்சியை எனக்கு அருளி. உன்னுடைய திருவுருள் தரிசனத்தை நான் பார்த்து விட்டேன், இப்பொழுது அதற்கு அடுத்ததாக அதனுடைய பார்த்ததின் விளைவாக எனக்கு என்ன ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஆன்ம உருக்கம் ஏற்பட வேண்டும். இந்த கல்லா நெஞ்ச கணக்கல்லும் நெகிழ்ந்து உருக என்று அருணகிரிநாதர் சொல்வது போல இந்த ஆன்மம், இந்த ஆன்மா உருக வேண்டும், உன்னுடைய திரு வடிவத்தை பார்த்து உருக வேண்டும், உயிர்களுக்கு இதம் பண்ண உருக வேண்டும். எனவே அந்த ஆன்ம உருக்கம் எனக்கு ஏற்பட வேண்டும் என்று தன்னுடைய நான்காவது வேண்டுதலை வள்ளல் பெருமான் கேட்கிறார். அதற்கு அடுத்ததாக கேட்கிறார், அமுதூற்றெடுத்து உடம்பு உயிரோடு உலமும் ஒளிமயமே ஆக்குற மெய் உணர்ச்சி அருளாயோ. அடுத்தது ஐந்தாவது வேண்டுகோள் என்ன சொல்லுகிறார், எனக்கு அமுத நிலை உண்டாக வேண்டும். அதாவது என்ன என்று சொன்னால் இப்பொழுது உருக்கம் ஏற்பட்டது, அந்த உருக்க அதற்கு அடுத்ததாக இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார், தன்னுடைய அந்த அந்த ஆன்ம உருக்கம் உண்டானதனுடைய ஒரு பயனாக இப்பொழுது தன்னுடைய தன்னுடைய உடம்பிலே அக அமுதம் ஊற்றெடுக்க வேண்டும். இங்கே வள்ளல் பெருமான் பல வகை அமுத நிலைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார், அது நமக்கு தெரியும். அதாவது புறப்புற அமுதம், புற அமுதம், அகப்புற அமுதம், அக அமுதம் என்று மிக தெளிவாக அது என்னென்ன என்பதையெல்லாம் உரைநடை பகுதியிலே வள்ளல் பெருமான் அவர்கள் அருளி இருக்கிறார்கள். அதை அன்பர்கள் நாம் பார்த்து அதை உணர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது அந்த அமுதம் தனக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஊற்றெடுத்து என்று சொன்னால் அந்த அமுதம் ஏற்கனவே இருக்கிறது, அது இந்த உருக்க உணர்ச்சியினாலே பொங்கி பெருக வேண்டும். எங்கெங்கே பொங்கி பெருக வேண்டும் என்று சொன்னால் உடம்பு, உயிர், உள்ளம் என்கிற இந்த மூன்று கூறு, மனிதன் இந்த மூன்று கூற்றினால் ஆனவன், அதாவது கூறினால் ஆனவன், அதாவது இதை மனம் வாக்கு காயம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லுவார். அப்படி அதை வள்ளலார் மிக அழகாக தமிழிலே உடம்பு உயிரோடு உளமும் என்று அழகாக குறிப்பிடுகிறார். அப்படி இந்த உடம்பு, இந்த உயிர், இந்த உளம் ஆகிய இந்த எல்லாவற்றிலேயும் அந்த அமுதம் பெருகி ஓட வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். இது வள்ளல் பெருமானுடைய ஐந்து மற்றும் ஆறாவது வேண்டுகோள். ஐந்தாவது வேண்டுகோள் அமுதம் உண்டாக வேண்டும் என்பது, ஆறாவது வேண்டுகோள் மனம் வாக்கு காயம் ஆகிய இந்த எல்லாவற்றிலும் இந்த அமுதம் நிறைந்து இந்த தேகம் ஒளிமயமாக வேண்டும் என்று கேட்கிறார். இது மிக அற்புதமான ஒரு வேண்டுகோள், வள்ளல் பெருமான் கேட்கக்கூடிய வேண்டுகோள். ஒளிமயமே ஆக்குற மெய் உணர்ச்சி அருளாயோ என்று கேட்கிறார். அதாவது இந்த அமுதத்தினுடைய பலன் என்ன, பயன் என்ன என்று சொன்னால் இந்த உடம்பு உயிர் உளமாகிய எல்லாவற்றையும் ஒளிமயமாக மாற்றுவது, ஒளிமயமாக ஆக்குவதுதான் இந்த அமுதத்தினுடைய பலன். அப்பொழுது இறைவனை பார்க்கிற போது இறைவன் ஒளிமயமானவனாக இருக்கிறான். அப்பொழுது தன்னுடைய உடம்பும் அந்த உயிரும் உளமும் ஒளிமயமே ஆக்கினால் இறைவனோடு கலந்து கொள்ளலாம் என்கின்ற கருத்திலே வள்ளல் பெருமான் இதை கேட்கின்றார்கள். அதாவது நாமும் இந்த வகை இந்த இடத்திலே ஒரு சின்ன குறிப்பு என்ன என்று சொன்னால் புருவ மத்தியிலே நாமும் அந்த தவம் முதலியவைகளை செய்யும் போது நம்முடைய புருவ மத்தியிலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார் சிறு ஒளி இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இந்த அனுபவத்திலே நான் கேட்டிருக்கிறேன், ஒரு சில நேரங்களிலே அனுபவப்பட்டதும் உண்டு, அது பெரிய அனுபவம் என்று சொல்ல முடியாது. அதாவது அந்த புருவ மத்தியிலே ஒளி இருப்பதாக அதை பாவித்து 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 அதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தோமானால் ஒரு காலத்திலே அந்த ஒளி அப்படியே அந்த ஒளியினுடைய விரிவு நமக்கு தெரியும். முதலிலே அந்த தவம் முதலீடுகள் செய்கிற போது அந்த ஒளி மிக சிறியதாக இருக்கும். அதாவது ஒரு சிறிய விளக்கிலே இருக்கக்கூடிய ஒளி எப்படி இருக்குமோ ஒரு சின்ன பொட்டு போல அந்த ஒளி இருக்கும். நாம் உண்மையாகவே அந்த தவ முயற்சியை செய்ய செய்ய இங்க தவம் என்பது அந்த புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த ஒளி ஒளியை நாம் உற்று நோக்கி நம்முடைய கவனத்தை செலுத்துவது, அதாவது புருவ மத்தியிலே கவனத்தை செலுத்துவது. அப்படி அதை செலுத்த 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 அந்த ஒளி பெருகும். அது அனுபவத்திலே பார்க்கலாம். அது எப்படி என்று சொன்னால் முதலே சிறியதாக இருந்தது, கொஞ்சம் பெரிதாக கொஞ்சம் பெரிதாக அப்படியே மாறும். நெற்றி வரைக்கும் ஆகும், தலை வரைக்கும் ஆகும், முகம் வரைக்கும் ஆகும், கழுத்து வரைக்கும் ஆகும், தோல் வரைக்கும் ஆகும், அப்படியே வயிறு வரைக்கும் ஆகும், உடம்பு முழுக்க பிறகு ஒளிமயமாக ஆகும். இது தவத்தினுடைய பெரிய பலனாக நாம் அடைய வேண்டியது. அதனாலே அந்த அந்த ஒளிமயமாவது என்பது அப்படி ஒரு நிலை இருக்கிறது என்ற அனுபவத்திலே குறிப்பிடுவார்கள். எனவே அதையும் அன்பர்கள் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. எனவே அப்படி ஒளிமயமே ஆகக்கூடிய அந்த நிலையை எனக்கு இறைவனே நீ தர வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய ஆறாவது விண்ணப்பம். அதற்கு அடுத்ததாக வள்ளல் பெருமானுடைய ஏழாவது விண்ணப்பம் மிக அற்புதமாக இங்கே குறிப்பிடுகிறார். கருக்கருதா தனி வடிவோய் நின்னை என்னோல் கலந்தே. கருக்கருதா என்று சொன்னால் இறைவனுக்கு பிறப்பு என்பது கிடையாது. எனவே இறைவன் ஒரு கருவிலே தங்கி அந்த கருவிலே தோன்றிய வடிவந்தன்னிலே தோன்றியவன் இல்லை. அவன் கரு கருதா தனி வடிவோன். அவன் கரு அதாவது பிறப்பு என்கின்ற அந்த தன்மையே கருதாத தனி வடிவத்தை உடையவன் என்று இறைவனை சொல்லி புகழ்ச்சியாக சொல்லி தனி வடிவோய் நின்னை என்னுள் கலந்து நீ என்னிடத்திலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய ஏழாவது விண்ணப்பம். இங்கே நாம் வள்ளல் பெருமான் இங்கே நின்னை என்னுள் கலந்து என்கின்ற இந்த வார்த்தையிலே மிகப்பெரிய தத்துவ கருத்துக்களை மிகப்பெரிய உண்மையை இங்கே வைத்திருக்கிறார். இது சன்மார்க்கத்திலே அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இப்போ வள்ளல் பெருமான் எப்படி சொல்லவில்லை நான் இறைவனை போய் கலப்பேன் என்று வள்ளலார் இங்கே சொல்லவில்லை. வள்ளலார் என்ன சொல்லுகிறார், நின்னை என்னுள் கலந்தே என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீதான் என்னை வந்து கலக்க வேண்டும். ஏன் நம்மால் இறைவனை அடைய முடியாதா என்று சொன்னால், நாம் இறைவனை சென்று அறிவதற்கும் அடைவதற்கும் உரிய ஆற்றல் இல்லாதவர்கள். அதைத்தான் வள்ளலார் அந்த உபதேச குறிப்பிலே சொன்னார், மனுஷ வல்லபத்தினாலே இதை அடைய முடியாது. அப்பொழுது எப்படி நாம் இறை அனுபவத்தை பெற முடியும் என்று சொன்னால், இறைவனே வந்தாலே ஒழிய அது நடக்காது. அதைத்தான் திருமந்திரத்திலே திருமூல பெருந்தகை குறிப்பிடுகிறார், பதியனை போல் பசுபாசம் அனாதி, பதி அணுகில் பசுபாசம் இல்லாது. அதாவது பதி என்று சொன்னால் இறைவன், பசு என்பது திரை அல்லது கதவு என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா, அதுதான் இங்கே பாசம் என்று சொல்லப்படுகிறது. பசு என்பது உயிர். அப்பொழுது இந்த கதவு அல்லது திரை இறைவனை நாம் பார்க்க முடியாமல் மறைத்திருக்கிறது. நம்மாலே இந்த திரையையும் கதவையும் விளக்கி கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவன் விளக்கினால் இந்த திரையும் கதவும் இல்லாமல் போய்விடும், இந்த பாசங்கள் இல்லாமல் போய்விடும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். அதைத்தான் பதி அணுகில் என்று குறிப்பிட்டார். இறைவன் வந்து நம்மை அணுகினால் பசு பாசம் பசுபாசம் இல்லாது பாசமும் இல்லாமல் போய்விடும். பசு என்கிற உயிரும் என்ன ஆகிவிடும் என்று சொன்னால், இறைவனோடு கலந்து அந்த பதியே பசுவாக அதை நம்முடைய ஊரிலே பெயர் சொல்லுவார்கள், பசுபதி என்று சொல்லுவார்கள். எனவே அப்படி இந்த உயிரும் இறைவனும் ஒன்றாக இப்போது வள்ளல் பெருமான் பெற்றிருக்க நிலையை பெற்றுவிடும் என்பது கருத்து. அதனாலே இறைவன் தான் நம்மை வந்து அடைய வேண்டும். இதை வள்ளல் பெருமான் ஆறாம் திருமுறையிலே தன்னுடைய தான் திருக்காப்பிட்டுக் கொள்கிற போது இந்த கருத்தை குறிப்பிடுகிறார். அதாவது என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கிறார் என்று குறிப்பிட்டார். நான் அவருடைய இடத்துக்கு போவேன் என்று வள்ளலார் சொல்லவில்லை. வள்ளலார் சித்திவலா திருமாளிகையில் இருந்தார், மேட்டுக்குப்பத்தில் இருந்தார். தான் சித்தி அடைகின்ற போது ஞான நிறைவாகிய அந்த நிலையை அடைகின்ற போது வள்ளல் பெருமானை இறைவனே வந்து அணைந்து கொண்டார் என்பதைத்தான் வள்ளலார் குறிப்பிடுகிறார். அதனால்தான் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமருகின்றார் என்று குறிப்பிட்டார். எனவே அதைத்தான் இங்கே வள்ளலார் கேட்கின்றார், நின்னை என்னுள் கலந்தே. அப்பொழுது வள்ளல் பெருமானுடைய ஏழாவது வேண்டுதல் இறைவன் தன்னோடு ஒன்றி கலக்க வேண்டும் என்பது. அதற்கு அடுத்ததாக இப்போது இறைவன் கலந்து விட்டு போய்விட்டால் என்ன செய்வது? ஆனால் எப்பொழுதும் இறைவன் இருக்க வேண்டும் அல்லவா. வள்ளல் பெருமான் எவ்வளவு ஒரு அழகாக தன்னுடைய வேண்டுதலை வைக்கிறார் பார்கள். வள்ளலாருடைய வேண்டுதலிலே எந்த விதமான ஒரு குறைபாட்டையும் நாம் காண முடியாது. அதற்காக என்ன சொல்லுகிறார், இப்பொழுது நீ கலந்து கொண்டால் மட்டும் போதாது அப்பனே, நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கங்குள் பகின்றி என்றும் கழித்திட செய்யாயோ என்று வள்ளலார் கேட்கிறார். எவ்வளவு அழகு பாருங்கள். என்ன சொல்கிறார், நீ கலந்து கொண்டு என்ன செய்ய என்று சொன்னால், இரவு பகல் என்கின்ற அந்த நிலையே இல்லாமல் என்றைக்கும் என்னோடு நீ மகிழ்ச்சியாக இரு, அதாவது நான் உன்னை கலந்து கொண்டேன், நீ என்னை கலந்து கொண்டாய், நாம் இருவரும் ஒருவராகிவிட்டோம். அதனாலே நாம் இரவு பகல் கடந்த என்றைக்கும் நாம் இந்த நிலையிலே இந்த மகிழ்ச்சியிலே இருக்கும்படியாக எனக்கு திருவருள் செய்யப்பா என்று மிக அற்புதமாக வள்ளல் பெருமான் இந்த எட்டு வேண்டுதல்களை இங்கே குறிப்பிடுகிறார். அதற்கடுத்தான இறைவனை புகழ்ந்து சொல்லுகிறார், பெருக்கருதாதவர்க்கு அருளும் சித்தி புறத்தரசு. பெருக்கருதாதவர் என்று சொன்னால் பெரு என்பது போர், இங்கே போர் என்று சொன்னால் துன்மார்க்கம், அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய குணம் என்று வைத்துக் கொள்ளலாம். எனவே அப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களுக்கு அருளமாட்டார் இறைவன், அப்படிப்பட்டவர்களுக்கு அருளமாட்டார். எனவே உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உளவெனக்கே உரைத்தான் என்கிற பாடலிலே வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், உலை கொலைகள் தள்ளாதாரை தழுவாதானே என்று குறிப்பிடுகிறார். அந்த ஜீவகாருண்யம் இல்லாதவர்களை இறைவன் போய் தொடக்கூட மாட்டானாம். அப்படி அந்த செருக்கு செரு கருதாதவர்களுக்கு அருளக்கூடியவன் இந்த இறைவன். எனவே அந்த துன்மார்க்கத்தை யார் நினையாமல் இருக்கிறார்களோ, துன்மார்க்கத்தை யார் வேண்டாமல் சன்மார்க்க நெறியிலே ஜீவகாருண்ய நெறியிலே இருக்கிறார்களோ, இந்த துன்மார்க்கத்தை நினைக்காதவர்களுக்கு அருளக்கூடிய சித்திபுரத்தரசு. இங்கே சித்திபுரம் என்பது வடலூர் வாழக்கூடிய அந்த சத்தியஞான பெருந்தகையே சித்திபுரத்து அரசே சித்தசிகாமணியே. இங்கே சித்தசிகாமணி என்று சொன்னால் பொதுவாக இதை மணிமுடி என்று வைத்துக் கொள்ளலாம். அதாவது சித்தம் என்பது அறிவு, அந்த அறிவு நிலைக்கும் மேலே இருக்கக்கூடிய மணி. இதை சிகாமணி என்று சொன்னால் பொதுவாக உலகத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்களே ரொம்ப உயர்ந்தவர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிகாமணி என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் இங்கே கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்போமா என்று சொன்னால் சிகாமணி என்றாலும் சிறுவன்மணி என்றாலும் ஒன்றுதான். இங்கே அதாவது சிகை என்று சொன்னால் அந்த முடி என்று பொருள், அந்த சிகைக்கு மேலே இருக்கக்கூடிய மணி, அதாவது மணிமுடி என்று அர்த்தம். இங்கே நாம் என்ன வைத்துக் கொள்ளலாம், ஒரு உதாரணத்துக்கு என்ன வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், ஞானிகள் தவம் செய்து தவம் செய்து அவர்களுடைய அந்த விந்து என்கின்ற ஆற்றல் தலையிலிருந்து கீழ் வந்தது, மறுபடியும் தலைக்கே போய் அங்கே ஒரு மணி உண்டாகும். அதற்கு பெயர் சிறுவன்மணி என்று பெயர். அந்த சிறுவன்மணி அவர்களுக்கு உண்டானால் அவர்களுக்கு எண்ணிக்கையில்லாத சித்துக்கள் வந்து சேரும் என்று சொல்லுவார்கள். எனவே அது போல உயர்ந்த அந்த ஞானமணி போல இருக்கக்கூடியவனே என்று நாம் வைத்துக் கொள்ளலாம், ஒரு உபச்சாரமாக அதை வைத்துக் கொள்ளலாம். எனவே சித்தசிகாமணியே என்று சொல்லுகிறார். இங்கே சித்தம் என்பது அறிவு, ஞானம். எனவே அந்த ஞானத்திற்கெல்லாம் மணிமுடி போன்றவனே என்று வைத்துக் கொள்ளலாம். சித்தசிகாமணியே என் திருநட நாயகனே. அதாவது இங்கே திருநட நாயகன் என்கின்ற ஒரு வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. இறைவன் நடம் செய்து கொண்டிருக்கின்றான், நமக்கு எப்பொழுதும் அவன் இந்த உலக உயிர்கள் எல்லாம் இயங்க வேண்டும் என்பதற்காக இறைவன் நடம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த இறைவன் நடம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எதுவுமே இயங்காது. இதே வள்ளல் பெருமான் தன்னுடைய அருட்சாவிலே குறிப்பிடுகிறார், அனுபவ மாலையிலே 46வது பாடலிலே குறிப்பிடுகிறார், அழகறியா திருக்கூத்தியின் கணவர் புரியாரே. அதாவது அழகறியா என்று சொன்னால் எண்ணிக்கை இல்லாத, எண்ணிக்கையிட முடியாத திருக்கூத்தினை, அந்த ஆட்டத்தை என்னுடைய கணவராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செய்ய மாட்டார் என்று சொன்னால், அயன் அரியோடு முதலாம் ஐவர்களும், அதாவது பிரம்மா விஷ்ணு என்று சொல்லப்படக்கூடிய இவர்களும் பிறரும் மற்றவர்களும் இலகறியா உயிர் பலவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் நீயும் இங்கே நின்று மினுக்குவதும் குலுக்குவதும் வெளுத்துவிடும் காணே என்று குறிப்பிடுகிறார். அதாவது நீங்கள் இப்போதெல்லாம் நன்றாக வாழ்கிறீர்கள், மினுமினுப்பாக இருக்கிறீர்கள். வள்ளலார் அதையே குறிப்பிடுகிறார், மினுக்குவதும் குலுக்குவதும் வெளுத்துவிடும் என்று சொன்னால் நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய கணவனாகிய அர்த்தஞ்சோதி ஆண்டவன் திருக்கூத்து நடத்துகிறார், அந்த திருக்கூத்து இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இயங்காது என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். இங்கே திருக்கூத்து என்பது என்ன என்று சொன்னால் இறைவனுடைய செய்கை, இறைவனுடைய நடம் என்று சொன்னால் இறைவனுடைய செய்கை என்று பொருள். இந்த கருத்தை, இந்த திருநடம் என்பதை வள்ளல் பெருமான் விண்ணப்பங்களிலே குறிப்பிடுகிறார். ஒரு உதாரணத்துக்காக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். அதாவது இரண்டாவது விண்ணப்பமாகிய சத்திய பெருவிண்ணப்பத்திலே சொல்லுகிறார், இயற்கை உண்மை நிறைவாகியுள்ள ஓர் சுத்த சிவானுபவ வெளியில் இயற்கை விளக்க நிறைவாகி விளங்கிய அருப்பெருஞ்சோதி சொரூபராய் இயற்கை இன்ப நிறைவாகி ஓங்கிய சிவானந்த ஒருமை திருநட செய்கையை இந்த திருநட செய்கையை குறிப்பிட்டு, இந்த திருநட செய்கை எதற்காக இறைவன் செய்கிறான் என்று சொன்னால், எல்லா உயிர்களும் இன்பமடைதல் பொறுத்து திருவுளக் கருணையால் செய்தருளுகின்ற சர்வ வல்லவராகி தனித்தலைமை கடவுளே என்று குறிப்பிடுகிறார். எனவே இறைவன் எதற்காக திருநடனம் செய்கிறான் என்று சொன்னால், எல்லா உயிர்களும் இன்பமடைய வேண்டும், இந்த உலகம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். இறைவனுடைய செயல்பாடு இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இயங்காது என்கின்ற கருத்தை, இந்த திருநட செய்கையை பற்றிய குறிப்பை விண்ணப்பத்தினுடைய தொடக்கத்திலேயே, இரண்டாவது விண்ணப்பத்திலேயும் இருக்கிறது, மூன்றாவது விண்ணப்பத்திலேயும், நான்காவது விண்ணப்பத்திலேயும், இந்த மூன்று விண்ணப்பத்திலேயும் குறிப்பிடுகிறார். இங்கே இன்னொரு குறிப்பு என்ன என்று சொன்னால், இறைவனுடைய திருநடத்தை இரண்டாக பெரியவர்கள் பகுத்திருக்கிறார்கள். அது என்ன என்று சொன்னால், முதல் திருநடம் ஊன திருநடனம் என்று சொல்லுகிறார்கள். ஊன நடம், ஞான நடம் என்பது. ஊன நடம் என்பது என்ன என்று சொன்னால், நாமெல்லாம் உயிர்கள், நாம் பாசாந்தகாரத்திலே இருந்தோம், அந்த பாசாந்தகாரத்திலே ஆணவ மலத்தினாலே நாம் எதையும் தெரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தோம். அப்படி தெரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்த நாம் ஒரு அறியாமையிலே கட்டுண்டிருக்கும். அப்போது இறைவன் என்ன செய்கிறான், இந்த உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாம் இந்த பதிவுலகத்திலே இதை பற்றி மிக விரிவாக சிந்தித்திருக்கிறோம். அன்பர்கள் அதை அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எனவே அந்த உயிர்களை அந்த ஆணவமல்ல இருட்டு நீங்கும்படியாக அவர்களுக்கு பக்குவம் வர வேண்டும் என்று இறைவன் தனு கரண போன போகங்களை கொடுத்து இந்த உலகத்திலே பிறப்பிக்கின்றார். இதற்கு பெயர் பெத்த நிலை என்று பெயர், இதற்கு திருநடம் என்று பெயர். ஊன நடம் என்று சொன்னால் உயிர்களுக்கு ஆசாபாசங்களை உண்டு பண்ணி அவர்களுக்கு உலகத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து அதிலே மயக்கத்தை ஏற்படுத்தி அதிலே தெளிவடைகிற நிலை வரைக்கும் கொண்டு போவது, இதற்கு ஊன நடம் என்று பெயர். ஞான நடம் என்பது என்ன என்று சொன்னால், இந்த பெத்த நிலையிலே, அதாவது இந்த உலகத்திலே மாயையிலே அழுந்தி ஓரளவுக்கு பக்குவம் ஏற்படக்கூடிய இந்த ஆன்மாக்களை பக்குவம் வந்த பிறகு அருள்நிலையிலே எடுத்து வைக்கக்கூடிய நிகழ்வுக்கு பெயர் ஞான நடம் என்று பெயர். இது சைவ சித்தாந்தத்திலே குறிப்பிடுகிறது. திருவதிலே மனவாசம் கடந்தார் இறைவனுடைய இந்த நடனத்தை ஊன நடம் என்றும் ஞான நடம் என்றும் குறிப்பிடுகிறார். இந்த கருத்து நாம் சிந்திக்க வேண்டிய கருத்து. எனவே இதை நாம் தெரிந்து கொள்வோம். எனவே அந்த வகையிலே இறைவனுடைய திருநடம் ஊன நடம், ஞான நடம், ஞான நடம் என்று இருக்கிறது. இதற்கான குறிப்பு திருவாசகத்திலே இருக்கிறது. திருவாசகத்திலேயே மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார், ஊன நாடகம் ஆடுவித்தவா, உருகி நானுனை படுக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா என்று அங்கே மாணிக்க வாசக பெருந்தகையும் இந்த கருத்தை குறிப்பிடுகிறார் என்று சொல்லி, இந்த முதல் பாடலுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டதற்கு காரணம் இந்த ஒரு பாடல் தான் ஒன்பது பாடல்களும். இந்த ஒரு பாடலுடைய கருத்தை நாம் நன்றாக விளக்கிக் கொண்டால், இந்த பாடலுடைய அந்த தீம் என்று சொல்லக்கூடிய கருத்து ஒன்றுதான், இதே கருத்து தான் மற்ற ஒன்பது பாடல்களிலும் வேறு வேறு வரிகளாக வேறு வேறு விளக்கமாக வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு, வள்ளல் பெருமான் இந்த எட்டு விண்ணப்பங்களையும் இந்த ஒரே பாடலிலே வைக்கிறார் என்பதையும், சொன்ன இந்த கருத்துக்களையும் அன்பர்கள் சிந்தித்தால் மற்ற எட்டு பாடல்களும் புரியும் என்கிற காரணத்தினாலே இதை இவ்வளவு தெளிவாக சொல்ல வேண்டியதாயிற்று. அன்பர்கள் பொறுத்தருள்வார்களாக இப்பொழுது இந்த பாடலை நம்முடைய அம்மையார் அவர்கள் பாடுவார்.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திருக்கடகம் தீரவாயோ, திரைகளெல்லாம் தவித்தே, திருவருளாம் பெரும் ஜோதி, திருவுரு காட்டாயோ, திருக்கதவம் திரவாயோ, திரைகளெல்லாம் தவித்தே, திருவருளாம் பெரும் ஜோதி, திருவுரு காட்டாயோ, உருக்கிய மோதோ கிடத்தே, உடம்புயரோந்தோலமும் உணர்ச்சியருளாயோ, கரு கருதாத்தனி வடிவோ, நின்மை என் முக்கலே, கங்குள் பகையின் கழித்திட செய்யாயோ திருக்கருதாதவர் கருளும் சித்தி போன தரசே சித்தசிகாவணியேயன் திருநடனாமகனே சித்தசிகாமணியேயன்
நன்றி. இப்பொழுது நாம் இரண்டாவது பாடலை சிந்திப்போம். அதற்கு முன்பு முதல் பாடலில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து, இறைவனால் தான் திருக்கதவம் திறந்து ஆணவமன நிவர்த்தியை செய்விக்க முடியும், இறைவனால் தான் மாயத்திரைகளை நீக்க முடியும், எனவே இறைவனால் தான் அது முடியும், அதனாலே இறைவனிடத்திலே வள்ளலார் வேண்டுகிறார் என்பது அந்த கருத்து. அதற்கு அடுத்ததான் இங்கே கதவு என்பது ஆணவ மனத்தை குறிக்கும், திரை என்பது மாய மனத்தை குறிக்கும். எனவே திருக்கதவம் திறத்தல் என்பது ஆணவ மனத்தை நிவர்த்தி செய்து திருவருட்சத்தியை வழங்குகின்ற அந்த நிகழ்வு, அதைத்தான் வள்ளல் பெருமான் வேண்டுகிறார் என்றும், அதற்கு அடுத்ததாக எட்டு மிக முக்கியமான வேண்டுதல்களை உயிர்கள் நிறைவாக அடைய வேண்டிய, ஒவ்வொரு உயிரும் நிறைவாக அடைய வேண்டிய அந்த வேண்டுதல்களை வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே கேட்கின்றார். இது வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு ஃபார்முலா போல, அதாவது நாம் எப்படி கேட்க வேண்டும் என்பதை நமக்கு அருளி இருக்கிறார் என்று நாம் எண்ணி இந்த எட்டு பாடல், இந்த எட்டு வேண்டுதலையும் நாம் வேண்டினால் இதுதான் இந்த ஒரு பாடலே இந்த அருட்பாவிலே நாம் அடையக்கூடிய அந்த பெரிய நிலையை நாம் உணர்த்துவதாக இருக்கிறது என்பதையும், சிகாமணி என்பதற்கும் திருநடம் என்பதற்கும் இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இதை நாம் நினைவிலை வைத்துக் கொண்டால் அடுத்த பாடல் இதே கருத்தை குறிப்பிடுகிறது. அதாவது மணிக்கதவம் திறவாயோ, இறைவனே மணிகள் பொருந்திய மிக அழகான அந்த கதவு திறக்க மாட்டாயா, மறைப்பையெல்லாம் உன்னை மறைத்திருக்கக்கூடிய இந்த மறைப்பையெல்லாம் தவிர்த்து நீ மணிக்கதவத்தை திறக்க மாட்டாயா என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார். அதற்கு அடுத்ததாக அதை போலவே பாக்கலரியா பொன்னே நீ வடிவது காட்டாயோ, முன்பு கேட்டது போலவே இந்த கதவையும் மறைப்பையும் நீக்கி உன்னுடைய வடிவத்தை எனக்கு காட்ட மாட்டாயா, மாற்றறியாத பொண்ணே என்று சொன்னால் மாற்றி இவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவிற்கு மிக உயர்ந்த பொன் போல இருக்கின்ற இறைவனே உன்னுடைய வடிவத்தை காட்ட மாட்டாயா, கணிக்கறியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும்போகம் கண்டிட செய்யாயோ. அதே கணிக்கறியா என்று சொன்னால் கணக்கு அளவிட முடியாத, இவ்வளவு என்று எண்ண முடியாத இந்த பெருநிலையை கணிப்பதற்கு அறிய இந்த பெருநிலையிலே அந்த உயர்ந்த நிலையிலே என்னோடு நீ கலந்து கொண்டு கரை கடந்த பெரும் போகம், இவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவிற்கு பெரிய போகத்தை, அந்த அருப்பெருஞ்சோதியினுடைய அந்த சிவானந்த இன்பத்தை எனக்கு நீ எனக்கு தரமாட்டாயா, அதை நான் காணும்படி செய்ய மாட்டாயா, தனிக்கரியா காதல் மிக பெருகுகின்றது அரசி. இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார், இறைவனே தனிக்க முடியாத காதல், யாராலும் இவருக்கு ஒரு சமாதானம் சொல்ல முடியாத அளவிலே, நீ ஒருவன் வந்தாலுடைய தீராத அளவிலே தனிக்க முடியாத காதல் எனக்கு பெருகி இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார். உண்மையாகவே இறைவனிடத்திலே வள்ளல் பெருமான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதனால்தான் இறைவன் வள்ளல் பெருமானுக்கு இவ்வளவு பெரிய இந்த நிலையை வழங்கியிருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே எனக்கு நீ அருள மாட்டாயா, இந்த தனிப்பதற்கு அரிதாகி இந்த காதல் எனக்கு பெருகின்றது, என் அரசே தாங்க முடியாது இனி என் தனித்தலைமை சரியே, இனிமேல் இந்த காதல் உணர்வை நீ வந்து என்னை அடைய வேண்டும் என்கின்ற அல்பெருஞ்சோதியாகிய நீ என்னை அடைய வேண்டும் என்கின்ற இந்த உணர்வை இனிமேல் என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது, என்னால் தாங்க முடியவில்லை, திணிக்கலையாதியெல்லாம் தணிக்க வல்ல சிவமே. இங்கே திணிக்கலை என்று சொன்னால் தத்துவங்கள் என்ற அர்த்தம், திணிக்கலை என்று சொன்னால் தலை முதல் தத்துவங்கள். தத்துவங்கள் நமக்கு 36 என்பது தெரியும், அந்த தத்துவங்களுக்கு தாத்வீகங்கள் இருக்கின்றன. தாத்வீகங்கள் மொத்தம் தத்துவம் தாத்வீகம் எல்லாவற்றையும் சேர்த்து 96 என்று சொல்லுவார்கள். எனவே திணிக்கலை என்று சொன்னால் திணிக்கின்ற கலை, இந்த தத்துவ கூறுகள் எல்லாவற்றையும் பணிக்க வல்லவன் இறைவன். பணிக்க வல்லவன் என்று சொன்னால் அதற்கு கட்டளையிட்டு அதை இப்படி செய்ய வேண்டும் என்று அந்த கலைகளுக்கு பணியை கொடுக்கின்றவன், அந்த தத்துவங்களுக்கு பணியை கொடுக்கின்றவன் இறைவன். எனவே இனி கலையாகிய எல்லாம் பணிக்கவல்ல சிவமே என்று சொல்லி சித்தசிகாமணியே, ஞானமணி போல விளங்குகின்றவனே, என்னுடைய திருநட நாயகனே, உயிர்களெல்லாம் இன்பமடையும் பொருட்டு எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் உயிர்களுடைய இன்பமடைய வேண்டும் என்பதற்காகவே திருநடனம் செய்கின்ற இறைவனே என்று வள்ளல் திருமான் இந்த இரண்டாவது பாடலிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த பாடல் வார்த்தை அளவிலே வேறுபட்டிருந்தாலும் முதலிலே என்ன கருத்து இருக்கிறதோ அதே கருத்தை வேறு வகையிலே சொல்வது போல இருக்கிறது. அதனாலே முன்பு நமக்கு இருக்கக்கூடிய நாம் சொன்ன அந்த கருத்துக்களை தெரிந்து கொண்டால் இந்த இரண்டாவது பாடலை நாம் எளிமையாக விளங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது அந்த பாடலை அம்மையார்
பாடுவார்கள். மாச்சரியா பொன்னேயின் வடிபது காட்டாயோ, மணிக்கதவம் திறவாயோ, மறைப்பயலாம் தவித்தே மாச்சரியா பொன்னேயின் வடிபது காட்டாயோ, கணிக்கரியா பேரநிலையா என்னுடனே கலந்தே, கரை கடந்த பெரும் போகம் கண்டிட செய்யாயோ, தனிக்கரியா காதல் மிக பெருகின்றே, தாங்க முகியாதினியன் தனித்தலைமை படியே, திணிக்கலையாகியெல்லாம் பணிக்க வல்ல சிவமே, சித்த சிகாமணியேயன் திருநடனாயகனே, சித்த சிகாமணியேயன்
நன்றி. அதற்கடுத்ததாக இப்பொழுது நாம் மூன்றாவது பாடலை சந்திக்கலாம். உரை கடந்த திரு அருட்சேர் ஒளி வடிவை கலந்தே, உவட்டாத பெரும் போகம் ஓங்கி உறும் பொருட்டே. இங்கேயும் வளர்பெருமான் அந்த கருத்தை குறிப்பிடுகிறார். உரை கடந்த அதாவது வார்த்தைகளினாலே அளவு சொல்ல முடியாத என்று குறிப்பிடுகிறார். வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார் இல்லையா, அதாவது இந்த அப்பா நான் வேண்டுதல் கேட்டு என்கிற பாடலினை குறிப்பிடுகிறார். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் என்று சொல்லுவது போல இங்கே சொல்லுகிறார். உரை கடந்த திரு அருப்பேர் ஒளி வடிவை கலந்தே, நான் அந்த ஒளி வடிவத்தை கலந்து கொண்டு உவட்டாத பெரும் போகம் ஓங்கி உறும் பொருட்டு. அந்த உவட்டாத அதாவது கொஞ்சம் அந்த செகுத்தல் என்று சொல்லுவார், அப்படி செகுத்தாத அந்த பெரும் போகத்தை நான் ஓங்கி அடைய வேண்டும் என்று இறை கடந்தன் உள்ளகத்தை எழுந்து பூங்கி ததும்பி. இறை என்று சொன்னால் இங்கே அளவு என்றர்த்தம். அளவு கடந்து என்னுடைய உள்ளத்திலே எழுந்து பொங்கி ததும்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி. அதாவது இறைவனே, என்னுடைய காதல் பெருவெள்ளம் அப்படியே பொங்கி ததும்பி. எதற்காக இப்படி இந்த காதல் பெருவெள்ளம் பொங்கி ததும்புகிறது என்று சொன்னால், இந்த பெரிய அருள் நிலையிலே உன்னோடு நான் கலந்து கொண்டு என்றைக்கும் இந்த பெரும் போகத்தை அருப்பெருஞ்சோதி கொடுக்கக்கூடிய அந்த சிவானுபவத்தை பெற வேண்டும் என்று உன் மீது எனக்குள்ள காதல் அப்படியே அந்த காதல் பெருவெள்ளம் என்னையே விழுங்கிவிட்டது. என் காதல் பெருவெள்ளம் என்னை மட்டும் விழுங்கி கரை கடந்து போனது. அதாவது அந்த காதல் அவரிடத்திலே பொங்கி அவரையே விழுங்கி இப்பொழுது அவரையும் தாண்டி போய்விட்டது. அதாவது அந்த அளவிற்கு இறைவன் மீது வள்ளல் பெருமானிட வள்ளல் பெருமானுக்கு அன்பு இருந்தது. எனவே அந்த அளவிற்கு நாமும் இறைவனிடத்திலே அன்பு வைக்க வேண்டும். இறைவனிடத்திலே அன்பு வைப்பதற்கு நமக்கு காரணம் வேண்டுமா, நீங்களே சொல்லுங்கள். அதாவது இந்த ஒரு கண் என்று சொல்லக்கூடிய இந்த உறுப்பு எவ்வளவு ஒரு அற்புதமான உறுப்பாக இருக்கிறது. இங்கே நாம் எவ்வளவு காட்சிகளை பார்க்க முடிகிறது, எவ்வளவு வண்ணங்களை பார்க்க முடிகிறது, எவ்வளவு உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. அப்போது ஒரு உறுப்புக்கே இவ்வளவு இருக்கிறது என்று சொன்னார். இப்படிப்பட்ட அற்புதமான உடம்பை கொடுத்து, சுவாசிப்பதற்கு காற்று முதலிய பஞ்சபூதங்களை அமைத்து, இந்த பஞ்சபூதங்களும் உயிர்களும் இயங்க இந்த உலகத்தை அமைத்து, அவைகளெல்லாம் ஒரு நியதியின்படி சுற்ற வைத்து, இப்போது ஒரு அண்டம் இன்னொரு அண்டத்தோடு மோதி கொண்டால் ஒரு உயிரும் வாழ முடியாது. எனவே எப்படிப்பட்ட பெருங்கருணை உடையவனாக இறைவன் இருக்கிறான். இவ்வளவு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பே இல்லை. இறைவன் நமக்கு செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவனுக்கு யாரிடத்திலும் பிணைப்பு இல்லை. ஆனால் கருணை ஒன்றினாலே அவன் செய்கிறான். எனவே அந்த கருணையை நாம் கருத்தில் கருதி இறைவனிடத்திலே நாம் அன்பு செய்ய வேண்டும். அப்படி வள்ளலார் இங்கே அன்பு செய்கிறார். கரை கடந்து போனதை நீ தாங்க முடியாது, கண்டுகொள்வாய் நீயே என் கருத்தின் வண்ணம் அரசி. இறைவனே உன்னை நான் அடைய வேண்டும், உன்னோடு அந்த பெரும்போகத்தை கலந்து எய்த வேண்டும் என்கின்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. அதனாலே என்னுடைய கருத்தின்படி, என்னுடைய காதலின்படி என்னை கொஞ்சம் கண்டுகொள்ளப்பா என்று வள்ளலார் சொல்லுகிறார். இறை கடந்த குருமணியே, சிவஞான மணியே, சித்தசிகா மணியே, என் திருநட நாயகனே என்று குறிப்பிடுகிறார். அதாவது இங்கே திரை என்று சொன்னால் மாயை முதலிய எல்லாவற்றையும் கடந்தவனாக இருக்கக்கூடியவன் அந்த இறைவன். அப்படிப்பட்ட அவன் குருமணியாக இருக்கிறான், அவன் சிவஞான மணியாக இருக்கிறான், அவன் சித்தசிகாமணியாக இருக்கிறான். அந்த இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த திருநட நாயகனே என்னை கலந்து கொண்டு அந்த ஓட்டாத அந்த பெரும்போகத்தை எனக்கு கொடுத்து என்னுடைய காதலை நிறைவேற்றப்பா, என்னை கண்டுகொள்ளப்பா என்று வள்ளல் பெருமான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே பணிந்து வேண்டுகிறார். அந்த பாடலை இப்போது அம்மையார் பாடுவார்கள்.
உரை கடந்த திருபருத்தேரொளி வடிவை கலந்தே உவட்டாத பெரும் போகம் ஓங்கியோரும் பொருத்தே உரை கடந்த திருபருத்தேரொளி வடிவை கலந்தே உவட்டாத பெரும் போகம் ஓங்கி ஓரும் பொருட்டே இறை கடந்தென் உள்ளகத்தே எழுந்து பொங்கி ததும்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டு கொள்வானியே என் கருத்தின் வண்ணம் பருகே திரை கடந்த குருமணியே சிவஞானமணியே சித்தசிகாமணியேன் திருநடனாயகனே சித்தசிகாமணியேன் திருநடனாயகனே.
நன்றி. இப்பொழுது இந்த மூன்றாவது பாடலே தன்னுடைய காதல் பெருவெள்ளம் தன்னையே முழுவதும் விழுங்கி கரையடந்து போனது, அதனாலே இரு அருப்பேர் ஒளி வடிவை காட்டி அந்த பெரும்போகத்தை நான் கழித்திடும்படியாக எனக்கு செய் என்று வள்ளல் பெருமான் மூன்றாவது பாடலிலே வேண்டினார்கள். இப்பொழுது நான்காவது பாடலிலே உலகவர்களைப் போல நான் வேறு ஏதாவது பற்றுகளை வைத்திருக்கிறேனா, நான் உன்னுடைய திருவருளை அடைவதற்குத்தானே நான் விரும்பி கொண்டிருக்கிறேன், நீ ஏன் எனக்கு திருவருள் செய்ய இப்படி காலம் தாழ்த்துகிறாய் என்று உலகத்தாரையும், அதாவது உலகத்தாருடைய நிலையும் தன்னிலையையும் இறைவனிடத்திலே பேசி வள்ளல் பெருமான் இங்கே கேட்கிறார். உன்புடை நான் பிறரு போலே உடுக்க விழுந்தேனோ. உன்புடை என்று சொன்னால் உன்னிடத்திலே வந்து அல்லது உன்னுடையவனாக இருக்கிற நான் இந்த உலகத்தில் இருக்கிற பிறரு போலே உடுக்க விழுந்தேனோ. எனக்கு பட்டாடை வேண்டும் என்று நான் அதை அணிந்து கொண்டேனா அல்லது ஆபரணங்களை பூண்டு கொண்டேனா என்று வள்ளலார் கேட்கிறார். இறைவனிடத்திலே கேட்கிறார், இறைவனை பார்த்து கேட்கிறார். எவ்வளவு அழகாக கேட்கிறார் பாருங்கள். பிறர் போலே உடுக்க விழைந்தேனோ உண்ண விழைந்தேனோ, நான் ஆடைகளை அணிந்து கொள்ள விரும்பினேனா, இந்த உலகத்தாரை போல பல்விதமான அறுசுவை உணவுகளை நான் கேட்டேனா, அதை நான் சாப்பிட விழைந்தேனா, அதை நான் சாப்பிட்டேனா, இல்லையே உண்ண விழைந்தேனோ வேறு உடமை விழைந்தேனோ, நான் வேறு ஏதாவது பூமி மாடு செல்வம் என்று வேறு ஏதாவது உடைமைகளை வள்ளலார் கேட்கு, நான் வள்ளலார் வேறு உடைமை என்று சொன்னால் எல்லாம் என்று அர்த்தம். எனவே மற்ற செல்வங்களை எதையாவது நான் வேண்டினேனா, அப்பா இல்லையே அன்புடையாய் எந்தனை நீ அணைந்திடவே விழைந்தேன், எல்லாம் வல்ல அல்பெருஞ்சோதியாக விளங்குகின்ற என் அப்பனே, என் தலைவனே, என் பதியே, என் அன்னையே, என் அரசே, எனக்கு அன்புடையவனே, நீ என்னை அணைந்திடவே விழைந்தேன், நீ என்னை கலந்து கொண்டு என்னை அணைந்து எனக்கு அந்த திருவருள் இன்பத்தை பெற வேண்டும் என்று நான் விழைந்தேன், நான் உன்னைதான் விரும்பினேன், நான் வேறு யாரையும் விரும்பவில்லை, அன்புடையாய் எந்தனை நீ அணைந்திடவே விழைந்தேன். இங்கே ஏகாரம் என்று சொன்னால் வேறு ஏதும் இல்லை என்று அர்த்தம், ஏகார குறிப்பு வந்தால் அதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அர்த்தம். எனவே அந்த அணைந்திடவே விழைந்தேன், அந்தோ என் ஆசை வெள்ளம் அடைகடந்தது அரசே, உன்னை அடைய வேண்டும், உன்னோடு நான் ஒன்றி கலந்து அந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற அந்த காதல் இப்போது அப்படியே அணைகடந்து போய்விட்டது என்னுடைய அரசனே, என்புடை வந்து அணைக என இயம்புகின்றேன், இறைவனே என்னிடத்திலே வந்து அணைந்துகொள் என்று நான் உன்னிடத்திலே இயம்புகின்றேன், உன்னிடத்திலே சொல்லுகின்றேன், உலகோர் என் துறையினும் சொல்லுக என் இளச்செயலாம் ஒழித்தேன். அதாவது உலகத்தார்கள் எப்பொழுதுமே இந்த இறை வழிபாடு மெய்ஞான நாட்டம் உடையவர்களை உலகத்தார்கள் கொஞ்சம் இழிவாக பேசுவார்கள். ஏன் என்று சொன்னால் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதல் வேறு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இந்த உலகம் இரண்டு விதமான இயல்பை உடையதாக இருக்கிறது. ஒன்று திருவேறு, செல்வம் அதிகமாக சம்பாதித்து மிகப்பெரிய வாழ்க்கையிலே வளங்களோடு வண்டி வாகனம் செல்வம் பணியால் என்று நகை பணம் இப்படி வாழ்வது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழுகின்றவர்களுக்கு இந்த இறை நாட்டம் இந்த ஆன்மீக வாழ்வில இருப்பவர்களை பார்த்தால் கொஞ்சம் ஏளனமாக இருக்கும், இவர்கள் என்ன இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருந்தார்களே, அதையெல்லாம் விட்டு விட்டு இவர்கள் இங்கே வந்து எண்ணத்தை அடைய போகிறார்கள் என்று கொஞ்சம் இளக்காரமாக பேசுவார்கள். அதே போல எல்லாம் உணர்ந்து கொண்ட ஞானிகள் எல்லாவற்றையும் முற்றும் பற்ற கைவிட்டவர்கள் அவர்கள் இந்த உலகத்தாரை பார்த்து சிரிப்பார்கள், இவர்கள் ஒன்றுமே இல்லாத இந்த பொருளை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு நாளைக்கு எது இவர்களோடு கூட வரப்போகிறது என்று சிரிப்பார்கள். அதனாலே இந்த இரண்டும் வேறு நிலைமையிலே இருப்பதினாலே இங்கே வளல் பெருமான் குறிப்பிடுகிறார், இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் உன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், உன்னை நான் அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவர்கள் அறிந்தால் அவர்கள் என்னை ஒரு ஏளனமாக பார்க்கிறார்கள். என்புடை வந்து அணைக என இயம்புகின்றேன், உலகோர் என்றும் சொல்லுக என் இளச்செயலாம் ஒழித்தேன். இளச்சை என்பது நாணம் வெட்கம். இப்பொழுது ஒருவன் தன்னை பார்த்து ஏதாவது என்று சொன்னால் அவனுக்கு தெரிந்தது அவ்வளவு சொல்லிக் கொண்டு போகட்டும், அதற்காக நான் கவலைப்படவில்லை என்று வள்ளலார் சொல்லுகிறார். வள்ளலார் கூறி வேறொரு பாடல்களை சொல்லுகிறார், மனம் கோனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். அதை போல உன்னை நான் வந்து அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆசையிலே நான் இருக்கிறேன், இதை பார்த்து உலகத்தாரெல்லாம் படிக்கிறார்கள், படித்து கொண்டு போகட்டும், என் சொல்லினும் சொல்லுக என்று வள்ளலார் சொல்லுகிறார். என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும், அதற்காக எனக்கு ஒன்றும் இல்லை, என் சொல்லினும் சொல்லுக, என் இலக்கையெல்லாம் விடுத்தேன், என் நாணம் வெட்கம் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டேன். அதாவது இலக்கியத்திலே ஒரு சங்க இலக்கியங்களே மடலேறுதல் என்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. இது கொஞ்சம் அகப்பொருள் என்று சொன்னால் காதலன் காதலிக்கு வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது இப்பொழுது ஒரு பெண் ஒரு ஆண் இரண்டு பேரும் காதலிக்கிறார்கள், அதிலே இந்த பெண் எப்பொழுதும் வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஆனால் ஆண் வெளிப்படையாக சொல்லி ஆக வேண்டும் என்று சொன்னால் திருமணம் தள்ளி போகிறது, அவர்கள் இரண்டு பேருக்கும் காதல் அதிகமாக இருக்கிறது, அப்போது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இவனுக்கு காதல் அதிகமாகி ஏதோ ஒரு காரணத்தினாலே அது பெற்றோர்கள் ஒப்பாமல் இருக்கலாம், அல்லது செல்வ வளம் முதலிய பல காரணங்கள் இருக்கலாம், ஜாதி வேறுபட்டிருக்கலாம், இப்படி பல காரணங்களினாலே அந்த திருமணம் தள்ளி போகிற போது அந்த ஆண்மகன் என்ன செய்வான் என்று சொன்னால், ஆண்மகனாக இருந்தாலும் அவனுக்கும் வெட்கம் நாணம் அல்லது மானம் முதலிய தன்மைகள் எல்லாம் உண்டு, ஆனால் அந்த தன்மைகளை எல்லாம் நீக்கி ஒரு பனை மரத்திலே ஒரு குதிரை, பனை ஓலை அல்லது தென்னம் ஓலையிலே ஒரு குதிரை போல செய்து அந்த குதிரையினுடைய கழுத்திலே அந்த பெண்ணினுடைய படத்தை வரைந்து அந்த குதிரையினுடைய கழுத்திலே மாட்டி அந்த குதிரையின் மீது இவன் ஏறிக்கொண்டு உட்கார்ந்து யாராவது ஒருவர் அந்த குதிரையை இழுத்து கொண்டு போக வேண்டும். அதற்கு மடல் ஏறுதல் என்று பெயர். அப்படி மடல் ஏறினால் அந்த குதிரையினுடைய கழுத்திலே யார் எந்த பெண்ணுடைய படம் இருக்கிறதோ அந்த பெண்ணை இவர் காதலிக்கிறார் என்று மானம் வெட்கத்தை விட்டு உலகத்தாருக்கு இவர் சொல்லிவிட்டார். அப்படி உலகத்தாருக்கு சொல்லிவிட்டதனாலே அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அங்கே நீதி சாட்சி சொல்லக்கூடியவர்கள் அந்த பையனையும் அந்த பெண்ணையும் அழைத்து அந்த பெண்ணிடத்திலே சம்மதம் கேட்டு இவன் மழலேறி இருக்கிறான், இது உண்மைதானா, நீ இவனை காதலிக்கிறாயா என்று கேட்டு அவனுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள். இதற்கு மடலேறுதல் என்பது பேர். இது சங்க காலத்திலே தமிழகத்திலே வழக்கத்திலே இருந்த ஒன்று. அப்போது அந்த சாதாரண காதலுக்கு அந்த மானவக்கத்தை விட்டால் விட்டு அந்த காதலை வெளிப்படுத்தினால்தான் பெரியோர்களாலே அது திருமணமாக முடிகிறது என்பது நாம் ஒரு சிந்திக்க வேண்டியது என்று சொன்னால், இந்த இறை நிலையிலே இருக்கிற போது ஆன்மீக வாழ்விலே இருக்கிற போது நாம் பேருடைய பேச்சை கேட்கக்கூடாது. அவர்கள் உலகத்திலே இருப்பவர்கள் ஏதாவது சொல்லுவார்கள், உனக்கு ஏன் இந்த வேலை என்று சொல்லுவார்கள், ஏன்பா நீ இளமையாக இருக்கிறாயே, உனக்கு அனுபவிப்பதற்கு நிறைய இருக்கிறதே, உனக்கு ஏன் இந்த வேலை என்று கேட்பார்கள். ஏதாவது ஒன்று அவர்களுடைய மனத்திற்கு தகுந்தது போல சொல்லுவார்கள். அதனால் அதை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. நாம் குருவினுடைய மொழியிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்தான் நம்மை மேலேற்றக்கூடியவர். நம்மை மேலேற்றுவதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்து பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. படமுடியாது இனித்துயரம் படமுடியாது அரசே, பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்தேன்னு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். வள்ளல் பெருமானுடைய திருவிண்ணப்பத்தையும் பெருவிண்ணப்பத்தையும் எடுத்து படித்து பார்த்தால் இந்த உலகத்தில் வள்ளல் பெருமான் எவ்வளவு துன்பப்பட்டார்கள் இந்த உலக வழக்கிலே என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனாலே அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் அவருடைய குருவாசகமே நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு உலகத்தார் என்ன சொன்னினும் சொல்லிக் கொண்டு போகட்டும் என்று வள்ளலார் நமக்கு காட்டிய வழிபடி நாம் நடக்க வேண்டும். அப்படித்தான் இங்கே வள்ளல் பெருமானும் சொல்லுகிறார். எனவே உலகத்தார் என் சொல்லினும் சொல்லுக, எதை சொன்னாலும் சொல்லிக் கொண்டு போகட்டும், என்னுடைய இலக்கை என்னுடைய நாணம் வெக்கம் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டேன் என்று சொல்கிறார். இங்கே தென்புடையோர் முகம் நோக்கி திருப்பொதுவில் நிற்கின்றோம். இங்கே இதற்கு உரை எழுதுவதிலே இந்த இடத்திலே மாறுபட்டிருக்கிறார்கள். அதாவது அவை துரசாமி பிள்ளை அவர்கள் இந்த திருக்கதவம் திறத்தலுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை எழுதியிருக்கிறார். இங்கே சுவாமி சரவணானந்தா அவர்களுடைய உரை கொஞ்சம் நல்ல அக அனுபவம் உடையதாக ஒரு சிறந்த உரையாக இருக்கிறது. அவை துரசாமி பிள்ளை உரையும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு மிக சிறப்பான உரையாக இருக்கிறது. இதிலே ஒரு உரையில என்ன சொல்கிறார்கள், தென்புடையோர் முகம் நோக்கி திருப்பொதுவில் நிற்கின்றோம் என்று சொன்னார். தென்புடை என்பதை தெற்கு பகுதி என்று அர்த்தம் பண்ணி அந்த தெற்கை நோக்கி திருநடம் செய்கின்ற நடராஜபதி என்று குறிப்பிடுகிறார். சிதம்பரத்திலே நடராஜர் தெற்கு முகமாக நின்று ஆடுகிறார் என்று குறிப்பிடுகிறார். எனவே இன்னொரு வகையாக இந்த பொருள் நாம் பொது பொருளாக இதை பார்க்கலாம் என்று சொன்னால், தெற்கு என்பது ஞானத்திற்குரிய திசை. அந்த ஞானத்தை யார் விரும்புகிறார்களோ, ஞான நிலையை யார் விரும்புகிறார்களோ, அந்த ஞான நிலையை விரும்புபவர்களை நோக்கி ஞான நடனம் செய்யக்கூடியவன் அந்த இறைவன். அவன் பொதுவிலே இருந்து திருவருள் செய்கின்றான். அந்த திருப்புது என்று சொன்னால் திருச்சிற்றம்பலம், அவர்களுடைய நெற்றி பகுதியிலிருந்து அந்த புருவ மத்தியிலிருந்து அவன் ஞானம் விளங்கும்படியாக திருநடனம் செய்கின்றான் என்கின்ற கருத்து ஒரு அக உணர்வு உடைய ஒரு கருத்து. புறத்திலே நாம் சொல்கிற போது தெற்கு பகுதியை நோக்கி திருநடனம் செய்யக்கூடிய ஞானம் விளங்கும்படியாக திருவருள் செய்யக்கூடிய அந்த நடராஜபதி என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். எனவே இந்த இரண்டு பொருளும் அவரவர்களுக்கு எது பக்குவமோ அந்த பொருளை நாம் வைத்துக் கொள்ளலாம். இது சரி இது தவறு என்பது அல்ல. இந்த பாடல் இந்த வரி இரண்டுக்கும் பொருள் தருகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார். அதாவது உலக நடையினரை சொல்லி இந்த உலக நடையிலே இருப்பவர்களை போல நான் உன்னிடம் ஏதாவது கேட்டேனா, இறைவனே உன்னுடைய திருவருளை நான் அடைய வேண்டும், உன்னை அடைய வேண்டும் என்பதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி இந்த செயலுக்காக இந்த உலகத்தவர் என்னை யார் பழித்தாலும் பழித்து கொண்டு போகட்டும், எனக்கு எந்த கவலையும் இன்றி நான் என்னுடைய மானம் வெட்கத்தை எல்லாம் எப்பொழுதே விட்டுவிட்டேன், உன்னை அடைவது ஒன்றே எனக்கு இலக்கு என்று தன்னுடைய காதலை தன்னுடைய உணர்வை வள்ளல் பெருமான் இங்கே மிக அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். இதையெல்லாம் நாம் சிந்திப்பதற்கு கூட ஒரு மிகப்பெரிய நிலை நமக்கு வேண்டும் என்பதையே இது நம் இதை படிக்கிற போது நமக்கு இந்த செய்தி உணர்த்துகிறது. எனவே வள்ளல் பெருமானுடைய இந்த காதலை நாமும் பாடி அனுபவிப்போம். இந்த காதலை இறைவனிடத்திலே செலுத்த வேண்டும், இதே அளவிற்கு காதல் இறைவனிடத்திலே பெருக வேண்டும் என்கிற குறிக்கோளை நாம் கொண்டு இறைவனிடத்திலே காதல் செய்வதற்கு முயற்சி செய்வோம். இந்த பாடலை இப்பொழுது அம்மையார் பாடுவார்கள்.
அன்புடை நான் பிறர் போலே உடுக்க விழைந்தேனோ உன்ன விழைந்தேனோவே துடைமை விழைந்தேனோ உன்புடை நான் பிறர் போலே உடுக்க விழைந்தேனோ உன்ன விழைந்தேனோவே துடைமை விழைந்தேனோ அன்போடையாய் எந்தனை நீ அழைந்திடவே விழைந்தேன் அன்போ என்னால் செய்தம் அணை கடந்த ரகசியே என்போடை வந்தனைகள் இயம்புகின்றே நூலகோ என் சொல்லினும் சொல்லுகையின் இலச்சையெல்லாம் ஒழித்தேன் தென்புடையார் மோகம் நோக்கி திருப்பதோரே கிண்டாய் சித்தசிகாமணியேயின் திருநடநாயகனே சித்தசிகாமணியேயின் திருநடநாயகனே.
நன்றி. அதற்கடுத்துதான் இப்போது ஐந்தாவது பாடலை நாம் சிந்திக்கலாம். இறந்து இறந்தே இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்து. அதாவது முன்பு முதற் பாடலிலே சொன்னது போல இந்த அக அமுதத்தை நாம் உண்ணாத வரையிலே இந்த தேகம் நிலைத்திருக்க முடியாது. அதாவது இது பூதகாரிய தேகம். இந்த பூதகாரிய தேகம் என்பது பஞ்சபூதங்களுடைய அந்த கூட்டினாலே ஆனது. அந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து இந்த தேகமாக இருக்கிறது. அதோடு கூட இது சப்த தாதுக்கள் உடையதாக இருக்கிறது. இதற்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறை உண்டு. இப்போது நாம் பொருளுக்கு ஒரு கால வரையறை என்று சொல்லுவோம், அதுக்கு எக்ஸ்பயரி என்று சொல்லுவார். அந்த எக்ஸ்பயரி வந்துவிட்டால் அதை பயன்படுத்த மாட்டோம், அதை குப்பையிலே போட்டு விடுவோம். அதை போல இந்த தேகம், இப்பொழுது நாம் இருக்கிற தேகம் அசுத்த தேகம். இந்த அசுத்த தேகம், இந்த அசுத்த தேகத்தை அசுத்த தேகமாகவே வைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக இது குழந்தையிலிருந்து தொடங்கி வளர்ந்து இது முதிர்ச்சி பருவத்தை நோக்கி ஒரு காலத்திலே நிச்சயம் மரணத்தை தழுவும். இது ஏன் மரணத்தை தழுவுகிறது என்று சொன்னால் இது நிலைத்திருக்கும்படியான அதற்கு நாம் எந்த விதமான செயலையும் செய்யவில்லை. இப்போது அக அமுதம் முதலியவைகளை நாம் உண்டால் அது நிலைத்திருக்கும். அதாவது அந்த உடம்பு நிலைப்பதற்கு உரிய உடம்பிலே இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் நீங்குவதற்குரிய அந்த மருந்து அந்த அமுதத்திலே இருக்கிறது. அதுவும் நம் உள்ளேயே தோன்றக்கூடியது, இறைவனாலே நமக்கு ஊற்றெடுக்கும்படி செய்யக்கூடியது. வள்ளலாருங்க குறிப்பிட்டார் இல்லையா, ஊற்றெடுப்பு என்று சொல்கிறார். ஊற்றெடுப்பு என்று சொன்னால் வெளியிலிருந்து சாப்பிடுவது என்ற அர்த்தம் அல்ல. இப்பொழுது ஒரு மண்ணை ஆற்றுக்கு போகிறோம், மண்ணை அதை ஊற்றெடுத்தல் என்று சொல்வார்கள். மண்ணை தோண்டினால் தண்ணீர் உள்ளே இருக்கும், உள்ளே இருக்கிற தண்ணீர் வெளிப்படும். அதை போல இந்த அசுத்த தேகத்திலேயே அமுதம் ஜனிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது, அதற்கான தன்மைகள் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் அந்த முயற்சியிலே ஈடுபடாமல் இந்த அந்த அமுதத்தை அந்த நிலையை அதை உயர்த்தி கொள்ளாமல் அதை கெடுத்து விடுகிறார்கள். உணவினாலே உறக்கத்தினாலே உறவினாலே இப்படி பல வகையாக இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உயர்ந்த இந்த செல்வம் அழிந்து போய்விடுகிறது. அப்படி அழியாமல் வள்ளலார் என்ன கேட்கிறார், அந்த மாதிரி அழிந்து விடாமல் இந்த அமுதம் என்னுடைய உடம்பிலே எனக்கு அந்த அமுதத்தை அளித்து இறந்திறந்தே இழைத்ததெல்லாம் போதும். அதாவது இறந்து இறந்து இழைத்தல், பிறத்தல், இறந்து போதல், இறந்து போதல், இறந்து போதல், இப்படி இறந்து இறந்து இழைத்து இந்த இப்படி நான் பல பிறவிகளிலே செத்து செத்து எனக்கு இழைத்தே வந்து விட்டது, என்னுடைய ஆன்மாவுக்கு இழைத்தே வந்து விட்டது, இது எனக்கு போதும். அதனாலே இந்த உடம்பை இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்து, இப்போது இந்த உடம்பு இயற்கை உடம்பாக ஆக வேண்டும். இயற்கை உடம்பு என்று என்பது என்ன என்று சொன்னால், இந்த தேகம் சுத்த தேகமாக வேதிக்கப்படுவது. இதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், கெமிக்கல் ரியாக்ஷன் என்று சொல்லலாம், அல்லது இதை அப்கிரேடு, அதாவது இந்த தேகத்திலிருந்து அடுத்த நிலைக்கு போவது. இந்த தேகம் இல்லை என்றாலும் அடுத்த நிலைக்கு போக முடியாது, இதே தேகத்திலே இருந்தாலும் அடுத்த நிலைக்கு போக முடியாது. அப்பொழுது நாம் இந்த தேகத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும், இந்த தேகத்தினுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும், இந்த தேகத்தை வேதிக்க வேண்டும், அல்லது இந்த தேகத்தை அப்கிரேடு செய்ய வேண்டும். எனவே அப்படி எனக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும், அதற்கு இன்னமுதம் வேண்டும். அமுதம் வந்தால் இந்த தேகம் அழுக்குகள் நீங்கி சுத்த தேகமாக மாறும். இது முதல் படிநிலை. அதை அந்த கருத்தை இங்கே வள்ளலார் குறிப்பிடுகிறார், இறந்திறந்தே இழைத்ததெல்லாம் போதும், இந்த உடம்பே நான் இந்த பிறப்பில பெற்றுக்கொண்ட இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்து அமுதத்தை கொடுத்து இந்த உடம்பே என்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாக இயற்கை உடம்பாக மாற்றி புறந்தழுவி அகம் புணர்ந்து என்னுடைய புறத்திலே என்னை தழுவி, அதாவது இந்திரிய கரணங்களிலே நீ கலந்து அதோடு கூட ஆன்ம ஜீவன் என்கின்ற அந்த அக உறுப்பிலேயும் கலந்து புறம் தழுவி அகம் புணர்ந்து கலந்து கொண்டு என்னோடு நீ கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாம் சிவபோகம் பொங்கிட விழைந்தேன். நீ என்னோடு கலந்து கொண்டு போய்விடாமல் கலந்து கொண்டு என்னோடே எப்பொழுதும் இருக்கும்படியான அந்த பூரணமாகிய அந்த சிவபோகத்தை எனக்கு நான் அதை உண்டு மகிழ்ந்திட, அது பொங்கி ததும்பி மகிழ்ந்திட நான் விழைந்தேன். அதைத்தான் நான் வேண்டுகின்றேன் இறைவனே. பிறந்திறந்து பொய்க்கதியை தர நினைத்தே மாந்த பேதையர் போல் என நினையே. அதாவது இந்த உலகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பல்வேறு சமயங்களை மதங்களை கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு மதத்தையும் ஒவ்வொரு சமயத்தையும் கடைபிடிக்கிற போது அந்த மதத்துக்கும் சமயத்துக்கும் ஒரு சமய தலைவர், மத தலைவர், ஒரு கடவுள் இருப்பார். அவர் ஒரு பதத்தை வைத்திருப்பார். அந்த பதம் இப்பொழுது குறிப்பாக ஒரு சமயத்தை கடைபிடிப்பவர், அவர் அந்த கடவுளாலே அவருக்கு பிரம்ம பதம் வழங்க முடியும் என்று சொன்னால், அவர் பிரம்ம பதத்தை பெற்று அந்த பிரம்ம பதத்திலே கொஞ்ச நாள் இருந்து மனிதர்களை விட மிக நீண்ட நாள், தேவர்களை விட மிக நீண்ட நாள் இருந்து மறுபடியும் அந்த பிறப்பு முடிந்த பிறகு வேறு பிறப்பிற்கு போக வேண்டும். அதைத்தான் இங்கே வள்ளலார் சொல்லுகிறார், இறந்து இறந்து எப்படியும் பிரம்மாவாக பிறந்து பிரம்மாவாக இறக்க வேண்டும், மறுபடியும் விஷ்ணுவாக பிறந்து விஷ்ணுவாக இறக்க வேண்டும், அல்லது வேறு வேறு நிலையிலே பிறந்து இறந்து இருக்க வேண்டும். இதெல்லாம் பொய்கதி. என்ன, நாம் இந்த மனித உலகத்திலே பிறப்பது போல அவர்கள் வேறெங்கோ பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள். அதனாலே இந்த பொய்கதியை விளைகின்ற அந்த ஏமாந்து இருக்கக்கூடிய அந்த மனிதர்களைப் போல என்னை நினைக்காதே. பிறந்து இறந்து பொய்கதியை பெற நினைத்தே ஏமாந்த பேதையர். இப்போது சமயங்களை கடைபிடிப்பவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த சமய அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு சிறு ஒளி என்று வள்ளலார் சொல்லுவார். இந்த சிறு ஒளியை பெறுவதற்கு முயற்சி செய்து பிறகு ஒரு பிறப்பை அடைகிறார்கள், அது அவர்களுக்கு ஏமாற்றம். மறுபடியும் அங்கே இறக்கிற போது இந்த நிலையை அடைவதற்காகவான இவ்வளவு முயற்சி செய்தோம் என்று அவர்கள் ஏமாந்து போகிறார்கள், மனம் நோகுகிறார்கள். எனவே அதை இங்கே வள்ளலார் சொல்லுகிறார், பிறந்திறந்தே பொய்க்கிளியை பெற நினைத்தே ஏமாந்த பேதையர் போல் என நினைவில். இங்கே வள்ளலார் எவ்வளவு அழகா சொல்லுகிறார் பாருங்கள், கடவுளிடத்திலே நான் ஒன்றும் ஏமாறுகிறவன் அல்ல, நான் ஏமாந்து போகிறவன் அல்ல, அறிவில்லாதவன் அல்ல, நான் அறிவுடையவன். அதனால் தான் எல்லாம் அல்ல பெரிய கடவுளாகிய உன்னை கேட்கின்றேன், உன்னுடைய அனுபவத்தை கேட்கின்றேன், என்னுடைய உடம்பை இயற்கை உடம்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றேன், நீ என்னுடைய புறம் தழுவி அகம் உணர்ந்து அந்த சிவபோகம் பொங்க வேண்டும் என்று கேட்கின்றேன் என்று வள்ளலார் கேட்கின்றார். இப்போது என்ன சொல்லுகிறார், என்னை நினையில் என்னை மற்ற ஏமாந்து போகிறவர்கள் போல என்னை நினைக்காதே. அதனாலே பெரிய திருக்கதவும் திறந்தருளை அணைந்திடுவாய். அந்த மாற்றுவதற்கு இயலாத மிக கடினத்தன்மை உடைய அந்த ஆணவமனத்தை நீக்கி, அறியாமையை நீக்கி, திருவருட்சத்தியை எனக்கு திறந்து என்னை அணைந்து கொள்ளுவா இறைவனே என்று வளல் பெருமாள் இங்கே வேண்டுகிறார். பெரிய திருக்கதவம் திறந்தருளி அணைந்திடுவாய் சிற்சபை வாழ் அரசி. சிற்சபை என்று சொல்லப்படுகின்ற அந்த பரமாகாசத்திலே ஞானாகாசத்திலே வாழக்கூடிய அந்த அரசே அரசு போன்றவனே, எல்லா உயிர்களுக்கும் அரசனாக இருக்கின்றவனே, சித்தசிகாமணியே என் திருநட நாயகனே என்று வளல் பெருமான் கேட்கின்றார். எவ்வளவு அழகாக கேட்கின்றார். பலமுறை நாம் படித்து இன்புறக்கூடிய பாடல். நாம் எப்பொழுதும் சொல்லுவது போல நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு சாதாரண கருத்துக்கள், ஏதோ ஒரு அளவிற்கு நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தானே தவிர, இது முழுமையான கருத்தை நீங்கள் படித்து இதை பலமுறை படித்து பலமுறை இதை உணர்ந்து கொண்டால்தான் உங்களுக்கு இதனுடைய முழு அர்த்தம், உங்களுக்கு இதனுடைய முழு இந்த இன்பத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை இங்கு மறுமுறையும் நினைவூட்டி, இந்த பாடல்களை எல்லாம் திரும்ப திரும்ப படித்து வளல் பெருமான் கடவுளிடத்திலே வேண்டியதை நாமும் வேண்டி அந்த பெருநிலையை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
இறந்திருந்தே இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே, இயற்கை உடம்பாக உள் இன்னமுதம் அழித்தே, இறந்திருந்து இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே, இயற்கை மூடம்பாக இன்னமூலம் அடித்தும் புறம் தழுவியகம் போனந்தே கலந்து கொண்டாளும் பூரணமாம் சிவரோகம் பொங்கியிட விழைந்தே, திறந்திறந்து பொய்கதியை பெற நினைத்தே மாண்ட தேதையர் போல் என்னை நினையேல் பெரிய திருக்கதவோ, திறந்தருளி அழைந்தேதோவாய் சிற்றவை வாழ் அரசே, சித்தசிகாமணியேயின் திருநடநாயகனே, சித்தசிகாமணியேயின் திருநடநாயகனே.
நன்றி. இப்பொழுது அதற்கு அடுத்த பாடலை நாம் சிந்திக்கலாம். இது ஆறாவது பாடல். இந்த பாடல் இந்த நான்காவது பாடலை போலவே உலகத்தாருடைய அந்த தன்மைகளை, அதாவது அவர்கள் விளைகின்ற பொய்யான தன்மைகளை சொல்லி, இதை போலே நான் விளைந்தேனா என்று உடல் பெருமான் கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இப்பொழுது அந்த பாடலை சிந்திக்கலாம். பொய்வுடையார் விளைகின்ற புணர்ச்சி விளைந்தேனோ, இந்த உலகத்திலே பொய்யுடையவர்கள் ஏதோ ஒரு காரியம் வேண்டும் என்று அவர்களிடத்திலே போய் நட்பாக பழகுகிறார்கள். அந்த காரியம் முடிந்த பிறகு அதை விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். அதை போல நான் ஒரு பொய்யான அன்பை உன்னிடத்திலே வைத்திருக்கின்றேனா அப்பனே இறைவனே? இல்லையே. பூன விளைந்தேனோ, வேறு வேறு ஆபரணங்களை அணிகலன்களை பட்டாடுகளை உடுத்தி கொள்ள நான் விளைந்தேனா, அதற்காக நான் ஆசைப்பட்டேனா? இல்லையே. வான் காண விளைந்தேனோ, இந்திரலோகம் போய் மற்ற லோகங்களிலே பலவேறாக எல்லோரும் வாழ்ந்து இன்பம் அனுபவிக்கின்றார்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை அற்பெருஞ்சோதி ஆண்டவனே நான் விளைந்தேனா? இல்லையே. நான் என்ன விளைந்தேன்? இவைகளெல்லாம் நான் விளையவில்லை. நான் விளைந்தது என்ன என்று சொன்னால், மெய்யுடையாய் என்னோடு நீ விளையாத விளைந்தேன். விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டு. விளையாடல் என்று சொன்னால் செய்கை என்ற அர்த்தம். அதாவது இறைவன் தன்னை வந்து கலந்து கொண்டு, தன்னிடத்திலே வந்து கலந்து கொண்டு, தன்னை அடைந்து, அந்த இறைவனும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே விளையாட்டு என்று குறிப்பிடுகிறார். அதாவது பொதுவாக இறைவனுடைய செய்கைக்கு விளையாட்டு என்று பெயர். திருவிளையாடல் புராணம் இருக்கிறது. அந்த திருவிளையாடல் புராணத்தில் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், அதை விளையாட்டு என்று சொல்வார்கள். ஏன் அதை விளையாட்டு என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், விளையாட்டு என்பது மிகவும் கடினம் இல்லாமல் இலகுவாக மிகச்சிறந்த மிக ஒரு அல்ப முயற்சி எடுத்து செய்யக்கூடியது. அதனால இறைவன் இவ்வளவு பெரிய அண்டங்களை புவனங்களை எல்லாம் உண்டு பண்ணியிருக்கிறான், அவன் மிகப்பெரிய வடிவத்தை எடுத்து இதையெல்லாம் செய்கிறானா? இவன் எல்லாவற்றையும் அவனுக்கு மிகப்பெரிய முயற்சியை எடுத்து இறைவன் இதை செய்கிறானா என்று சொன்னால் இல்லை. இறைவன் ஒரு ஒரு பாகமாக ஒரு கூறாக நினைக்கிறான், அவ்வளவுதான். அவனுடைய நினைப்பிலே அவனுடைய அந்த கருத்தின்படி இவ்வளவு பெரிய அண்டமும் இவ்வளவு பெரிய உலகங்களும் இவ்வளவு கோள்களும் இவ்வளவு இயற்கையும் இவ்வளவு மனிதர்களும் அவர்களுக்கு உரியதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே இறைவன் இதை ஏதோ ஒரு போன போக்கிலே, அதாவது இதற்கு மிக முயற்சி எடுத்துக் கொள்ளாமல் மிக சொல்பமாக, அதாவது மிக சுலபமாக இதை செய்கிறார் என்பதைத்தான் விளையாட்டு என்று சொல்லுவார்கள். இறைவன் அதற்காக பெரிய முயற்சி எடுத்துக் கொள்ளவில்லை, அதனாலே இது விளையாட்டு. அதே போல இறைவனே, என்னை வந்து அணைவது உனக்கு என்ன ஒரு பெரிய வேலையா? உனக்கு அது சிரமமான வேலையா? இல்லையே, அது ஒரு சாதாரண விளையாட்டு போன்றது. ஆனால் அது என்ன விளையாட்டு என்று சொன்னால், இந்த உலகத்திலே விளையாடுகிறார்களே அதை போல ஊன விளையாட்டு அல்ல, இது ஞான விளையாட்டு. எனவே அந்த ஞான விளையாட்டை நீ என்னோடு ஆட வேண்டும் என்றுதானே நான் உன்னிடத்திலே வைத்திருந்தேன் அப்பனே என்று குறிப்பிடுகிறார். அதற்கடுத்ததாக பையுடை பாம்பு அணையருடன் ஆடுகின்றார். இதற்கும் உரையிலே வேறுபட்டிருக்கிறது. அதாவது அவை துரசாமி பிள்ளையவருடைய உரையிலே இங்க என்ன குறிப்பிடுகிறார் என்றால், பையுடை பாம்பு அணையர் என்று சொன்னார். பை என்று சொன்னால் படம், படம் எடுத்து ஆடுகின்ற நல்ல பாம்பு. அந்த நல்ல பாம்பு என்று சொன்னால், இங்கே பதஞ்சலி என்று ஒரு முனிவர் இருந்தார், அவர் பாம்பு முனிவர் என்று பெயர். தில்லை திருச்சிற்றம்பலத்திலே நடராஜ பெருமானுடைய திருக்காட்சியை பெற்றவர். அவர் அந்த திருச்சிற்றம்பலத்திலே இறைவனோடு இருக்கிறார், இறைவனோடு இருக்கிறார், இறைவனுக்கு பக்கத்திலே இருக்கிறார். நீங்கள் சிதம்பரம் போனால் ஒரு பக்கம் பதஞ்சலி முனிவரையும் இன்னொரு பக்கம் வியாக்கிரபாகரையும் பார்க்கலாம். எனவே அப்படிப்பட்ட அந்த பதஞ்சலி வியாக்கிரபாகர் என்கின்ற அந்த முனிவர்கள் காண நடனம் புரிகின்ற இறைவனே என்று உரை எழுதியிருக்கிறார்கள். அதோடு கூட இன்னொரு உரையும் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், பையுடை பாம்பனையர் என்று சொன்னால், சீறுகிற பாம்பை போல நெஞ்சிலே வஞ்சம் உடையவர்களுடைய உள்ளத்திலேயும் இறைவன் விளங்குகின்றார். அவர்களுடைய உள்ளத்திலேயும் இறைவன் இருந்து ஆடுகின்றான். அதை வள்ளலார் சொல்கிறார், நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே என்றெல்லாம் வள்ளல்வருமார் பேசுகிறார்கள். அவர் எவ்வளவுதான் தீயவராக இருந்தாலும் அவருடைய உயிருக்குள்ளே இறைவன் இருந்து நடனம் செய்கின்றார். அதனால்தான் அவர் இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறார், இல்லை என்றால் அவராலே இயங்க முடியாது. எனவே இரண்டாவது பொருள் இப்படியும் வைத்துக் கொள்ளலாம். எனவே ஒன்று, அந்த முனிவர்கள் ஏற்ற ஆடுகின்றார் என்றும் வைத்துக் கொள்ளலாம். அல்லது இப்படி இந்த துன்மார்களுடைய உயிரிலேயும் இருந்து இறைவன் இருக்கின்றான் என்றும் வைத்துக் கொள்ளலாம். கையுடை பாம்பு அனைவருடன் ஆடுகின்றோய், எனது பண்பறிந்தே நண்பு வைத்த பண்புடையார். என்னுடைய பண்பை நீ அறிந்தவன், நான் ஒழுக்கமுடையவன், நான் ஜீவகாருண்யமுடையவன், நான் எல்லா நற்செய்களையும் உடையவன் என்பதை நீ அறிந்துதான் என்னிடத்திலே நீ நட்பு வைத்துக் கொண்டாய் இறைவனே என்று வள்ளலார் சொல்லுகிறார். பண்பறிந்தே நண்பு வைத்த பண்புடையோய், இன்னே செய்யுடை என்னோடு கூடி ஆட எழுந்தருள்வாய். அதாவது இப்பொழுதே என்னோடு நீ சேர்ந்து ஆடுவதற்கு எழுந்தருள்வாய் என்று வள்ளல் பெருமான் அந்த அன்பெருஞ்சோதி ஆண்டவரை அந்த இன்பத்தை பெற வேண்டும், எனவே என்னோடு ஆடவாடி நமக்கு ஆடவாடி என்றும் அணைவாடி என்றும் நம்முடைய பாடல்கள் இருக்கின்றன. மிக அழகாக அந்த பாடல்கள் எல்லாம் சங்கீர்த்தனத்திலே படித்து இன்புறக்கூடிய பாடல்கள். அதை போல இங்கே வள்ளல் பெருமான் கேட்கின்றார், நிறைவுக்கிற்காக இந்த உலகத்திலே இருப்பவர்களைப் போல நான் எதையும் விளையவில்லை ஆண்டவனே, உன்னோடு நான் விளையாட விளைஞ்சேன். அந்த விளையாட்டு என்பதும் ஞானம் விளைகின்ற நீ என்னோடு கலந்து ஆட வேண்டும் என்கின்ற அந்த விளையாட்டுத்தான் என்பதை கூறி இறைவனை தன்னோடு கலந்து கொண்டு திருநடனம் புரியும்படி வள்ளல் பெருமான் இறைஞ்சி வேண்டுகிறார்கள். இந்த பாடலை இப்பொழுது அம்மையார் பாடுவார்கள்.
பொய்யுடையார் விழைகின்ற புணர்ச்சி விழைந்தேனோ, புனவிழைந்தேனோவான் காண விழைந்தேனோ, பொய்யுடையார் விழைகின்ற புணர்ச்சி விழைந்தேனோ, போன விழைந்தேனோவான் காண விழைந்தேனோ, மெய்யுடைய என்னுடனே விளையாட விழைந்தேன், விளையாட்டென்பது ஞானம் விளையும் விளையாட்டே. பையுடை பாம்பணையரோடும் ஆடுகின்றோ எனது, பண்பறிந்தே நன்பு வைத்த பண்புடையோ இன்னே, செய்யுடைய என்னோடு கோடி ஆட எழுந்தருள்வாய், சித்தசிகாவணியேயின் திருநடனாயகனே, சித்தசிகாமணியேயின் திருநடனாயகனே.
நன்றி. இப்பொழுது நாம் ஏழாவது பாடலை சிந்திக்கலாம். இந்த பாடலிலே வள்ளல் பெருமான் சமயம் மதம் முதலியவைகள் எல்லாம் சரியான வழிகளை சொல்லக்கூடியவைகள் அல்ல என்பதை சொல்லி, அந்த வழியிலே நான் போகவில்லையே இறைவனே, நீ காட்டிய மெய்வழியிலே சென்று உன்னை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறேன், எனக்கு திருவருள் செய் என்கின்ற கருத்துப்பட இந்த பாடலிலே சொல்லுகிறார். கூறுகின்ற சமயமெல்லாம் மதங்கள் எல்லாம் பிடித்து கூறுகின்றார், பலன் ஒன்றும் கொண்டறியார். அதாவது கூறுகின்ற என்று சொன்னால் பல்வேறு கருத்துக்களை சமயங்கள் மதங்கள் அவர் அவர்களுடைய அறிவுக்கு தக்கது போல குறிப்பிடுகிறது. இப்போது ஒரு மதம் ஒரு சமயம் ஒரு கருத்தை சொல்லுகிறது என்று சொன்னால் அதை மறுத்து இன்னொரு மதம் இன்னொரு சமயம் இன்னொரு கருத்தை சொல்லுகிறது, இந்த இரண்டையும் மறுத்து மூன்றாவது ஒரு மதம் மூன்றாவது ஒரு சமயம் ஒரு கருத்தை சொல்லுகிறது. இவர்கள் எல்லாம் யாரை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் எல்லோரும் இறைவனை பற்றி தான் பேசுகிறார்கள். ஒரு உலகத்திலே ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவார்கள். 4-5 கண் தெரியாத நபர்கள் ஓரிடத்திலே போகிறார்கள். அவர்களுக்கு யானையை பார்க்க வேண்டும், யானை எப்படி இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை. ஆனால் அவர்களுக்கு கண் இல்லை, என்ன செய்வது? அப்போது அந்த யானைப்பா என்ன சொல்கிறார், இங்கே பக்கத்திலே யானை நிற்கிறது, இந்த யானையை நீங்கள் தடவி பார்த்து இந்த யானையினுடைய வடிவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் போய் யானையை தடவி பார்க்கிறார்கள். தடவி பார்த்து விட்டு ஒருவர் சொன்னார், நல்ல யானையுடைய காலை அவர் தடவி பார்த்தார். காலை தடவி பார்த்து அவர் சொன்னார், யானையினுடைய யானை எப்படி இருக்கும் தெரியுமா, நல்ல நீட்டாக அதனுடைய ஒரு மிகப்பெரிய அகலமாக இருக்கும், அதுதான் யானை, அது முழுக்க யானை என்று சொன்னார். இன்னொருவர் வாளை தடவி பார்த்து அவர் என்ன சொன்னார், இல்லை இல்லை யானை அப்படி இருக்காது, யானை எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு குச்சி போல இருக்கிறது, அதனுடைய அது சின்னது, அது அளவிலே நீண்டிருக்கிறது, ஆனால் வடிவத்திலே அவ்வளவு பெரிய பெரியது இல்லை என்று அந்த வாளை பார்த்து அந்த வாளே யானை என்று அவர் சொன்னார். இன்னொருவர் காலை பார்த்து காலை தடவி பார்த்தவர் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை யானை அப்படி இருக்காது, யானையினுடைய யானை எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதன் நல்ல நீட் அதாவது நல்ல படர்ந்த வடிவத்திலே இருக்கிறது, மிக மெல்லியதாக இருக்கிறது என்று ஒருவரும் ஒருவருடைய அந்த யானையினுடைய அங்கத்தை தொட்டு பார்த்து அந்த அங்கமே யானை என்று அவர்கள் சொன்னார்கள். அது அவர்களுடைய அறியாமை தன்மை. அதை போலவே சமயங்களும் யானையை தடவி பார்த்த கூடர்களைப் போல ஒவ்வொரு சமயமும் அது அது ஒரு நிலையை எட்டி இருக்கிறது. அந்த எட்டிய நிலையிலே இதுதான் கடவுள், இது கடவுள் என்பது இப்படித்தான் இருக்கிறது என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. அதே வள்ளல் பெருமான் இங்கே கண்டனம் பண்ணுகிறார், கூறுகின்ற சமயமெல்லாம் மதங்கள் எல்லாம் பிடித்து கூறுகின்றார். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் வள்ளல் பெருமான். அவர்கள் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள், நீங்கள் எங்களுடைய சமயத்திலே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள், எங்களுடைய சமயம் உண்மை சமயம், நாங்கள் தான் சிறந்தவர்கள், எங்களால் தான் உங்களுக்கு மெய்கதியை அடைய முடியும் என்று கூறுகிறார்கள். ஏதோ சந்தை களத்திலே ஏலத்துக்கு பொருள்களை கூவது போல இங்கு 20 ரூபாயிலே 10 ரூபாயிலே 5 ரூபாயிலே எல்லாரும் அந்த வாங்கி கொள்ளுங்கள் என்று கூவி கூவி இருப்பதை போல இந்த சமய மதத்துக்காரர்கள் எல்லாம் இப்படி கூவுகிறார்கள். ஆனால் இப்படி கூவதினாலே அவர்களுக்கு என்ன இருக்கிறது, எங்களுடைய சமயம் பெரிது என்று அவர்கள் சொல்வதனாலே அவர்களுக்கு என்ன இருக்கிறது, ஒரு பலனும் இல்லை. அவர்களுக்கு பலன் என்பதே இல்லை, பலன் ஒன்றும் கொண்டறியார். சரி, அவர்களுக்கு என்ன பலன் என்று சொன்னால் வீணே நேருகின்றார். இப்படியே பேசி பேசி இந்த சமயம் உங்கள் சமயம் உயர்ந்தது உயர்ந்தது என்று தங்களுடைய கருத்துக்களையே பேசி பேசி கடைசியாக இறந்து சாம்பலாக போய்விடுகிறார்கள். இல்லை, சாம்பலாக போய்விடுகிறார்கள். அப்படி இல்லை என்றால் மண்ணிலே புதைந்து மண்ணாகி நாடுகிறார்கள். மண்ணாகி நாடுகின்றார். அவர்களைப் போல இந்த உலகத்திலே நான் அழிந்து விடுபவன் என்று என்னை நினைத்தாயா இறைவனே என்று வள்ளலார் கேட்கிறார். எவ்வளவு அழகான ஒரு வழிபாடுங்கள். இறைவனிடத்திலே கேட்கிறார், என்னை ஏமாந்தவன் ஏமாந்தவன் என்று நீ நினைக்காதே, என்னை நினைத்து விட்டாயா என்று கேட்கிறார். இப்பொழுதும் அப்படி அழகாக கேட்கிறார். இந்த இப்படி பல்வேறு சமய மதங்களிலே கற்பனைகளிலே உழந்து கொண்டு வீணாக போச்சு சாம்பலாக மண்ணாக நாடுகிறார்களே, இவர்களைப் போல என்னை நினைத்துக் கொண்டாயா? நான் அப்படிப்பட்டவன் இல்லை, ஈடுகையில் அழிந்துவிட நினைத்தேனோ, இவர்களைப் போல நான் அழிய நினைத்தேனோ, நிலைமேல் ஏறுகின்ற திறம் விழுந்தேன். ஆனால் இந்த எல்லாவற்றையும் கடந்து, இந்த நிலை எல்லாவற்றையும் கடந்து இதற்கு மேலே ஏறுகின்ற சிரத்தை நான் விழைந்தேன். ஏற்றுவிட்டாய் அங்கே, நீதான் அதையும் ஏற்றுவிட்டாய். நான் விழைந்து உன்னிடத்திலே கேட்டேன், நீ என்னை ஏற்றுவிட்டாய். இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? இழந்து திருக்கதவம் திறந்து இன்னமுதம் அளித்தே ஏறுகின்ற மெய்யான சித்தி உறப்புரிவாய். எனக்கு ஒரு நான் உன்னுடைய இடத்திலே வந்து இந்த சமய மத அனுபவங்களை எல்லாம் கடந்து உன்னுடைய இடத்திலே வந்து நான் மேலேறுகிற திறம் வேண்டினேன், நீ எனக்கு அருள் செய்து என்னை ஏற்றுவிட்டாய். ஆனால் இன்னும் இந்த திருக்கதவம் திறந்த பாடில்லை. அதாவது திரைகளெல்லாம் எனக்கு நீக்கிவிட்டாய், இப்போது இந்த திருக்கதவத்தை திறந்தருள வேண்டும் என்கின்ற குறிப்பு போல எனக்கு ஆணவமாகிய இந்த அஞ்ஞானமாகிய இந்த கதவத்தை திறந்து எனக்கு அருட்சக்தியை அளித்து உன்னோடு என்னை ஒன்று சேர்த்து எனக்கு திருவருள் செய்ய வேண்டும் என்று ஏறுகின்ற திறம் விழுந்தேன் ஏற்றுவிட்டாய். அங்கே இழந்து திருக்கதவம் திறந்து இன்னமுதம் அடித்து எனக்கு அமுதத்தை கொடுத்து திருக்கதவம் திறந்து ஏறுகின்ற மெய்யான சித்தியுற புரிவார். நான் மேலே ஏறி அதிலே அதிலே வளர்ச்சி அடையும் வழியான மெய்ஞான சித்தியை எனக்கு புரிவாய், மெய்ஞான சித்தியை எனக்கு அளிப்பாய், சித்தசிகாமணியே என் திருநட நாயகனே என்று வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். நிறைவு கருத்தாக சமயங்களெல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதன்படி நடந்தால், ஒவ்வொரு சமயத்தின்படி நடந்தால் கடைசியாக அதிலே ஒரு பயனும் இல்லை, இறந்து சாம்பலாக போகலாம் அல்லது மண்ணாக போகலாம். அப்படிப்பட்ட நிலையில் நான் இல்லை, அதையெல்லாம் கடந்து உன்னிடத்தை நான் ஏறுகிற திறத்தை வேண்டினேன். நாமும் இறைவனிடத்திலே ஏறுகிற திறத்தை வேண்ட வேண்டும். நாம் இந்த நிலையிலிருந்து மேலேற வேண்டும். வள்ளலார் குறிப்பிடுகிறார் மகாதேவ மாலையிலே, என்னை ஏற்றுவதற்கு என்னவே என் இன்பத் தேவை என்று சொல்லுகிறார். என்னை மேலேற்றுவதற்கு எனக்கு நீ மனது வையப்பா என்று கேட்கிறார். அதை போல வள்ளலார் கேட்டார், இறைவன் அவரை மேலேற்றி கொடுத்தார். இப்பொழுது கதவை திறந்து இன்னமுதம் அளித்து மெய்ஞான சித்திகளை வழங்க வேண்டும் என்று வள்ளலார் கேட்கின்றார். இதன்படியே நாமும் இறைவனத்திலே கேட்டு முத்திகத்து இன்பங்களை பெற்றுக் கொள்வோம். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார்
பாடுவார்கள். மதங்களெல்லாம் பிடித்து கூவுகின்றார் பலன் உண்டும் கொண்டறியார் வீணே. கூறுகின்ற சமயமெல்லாம் மதங்களெல்லாம் பிடித்து கூவுகின்றார் பலன் உண்டும் கொண்டறியார் வீணே. ஈறுகின்ற மண்ணாகி நாடுகின்றார் அவர் போல், நீடுலகில் அழிந்து விட நினைத்தேனோ நிலையேன். ஏறுகின்ற திறம் விழைந்தேன் ஏற்றுவிட்டாயங்கே. இணங்கு திரு கதவும் திறன் இன்ன மோதம் அளித்தேன். ஏறுகின்ற மெய்ஞான சித்தே புறப்போரிவாய், சித்த சீகாமணியே என் திருநடனாயகனே சித்த சீதாமணியே திருநடனாயகனே.
அடுத்தது எட்டாவது பாடலை நாம் சிந்திக்கலாம். இங்கே சமய மதங்களை சொன்ன விழல் பெருமான் இங்கே இந்த சமய மதத்தினுடைய எழுத்து முறைகளாக, அதாவது அதனுடைய சாத்திரங்களாக இருக்கக்கூடிய வேதம், ஆகமம், புராணம் முதலியவற்றை சொல்லி அதனுடைய சூதனத்தையும் உழவனத்தையும் எனக்கு காட்டினாய். அதையெல்லாம் நான் உணர்ந்து கொண்டேன். இனிமேல் எனக்கு காலம் கழிப்பதற்கு நான் சம்பாதிக்க மாட்டேன். எவ்வளவு விரைவாக எனக்கு நீ அருள் செய்ய முடியுமோ, என்னோடு நீ கலக்க முடியுமோ, கலந்து கொள்ளப்பா என்று உழல் பெருமான் சொல்கிறார். வேத நெறி ஆகமத்தின் நெறி பௌராணங்கள் விளம்பு நெறி இதிகாசம் விதித்த நெறிமூர்த்தம், அதாவது வேதம் ஆகமம், அடுத்ததாக அந்த நெறியை வேதாகம நெறியை பரப்பக்கூடிய கதைகள் என்று சொல்லக்கூடிய புராணங்கள் இதிகாசங்கள், இவை எல்லாவற்றும் இவை எல்லாம் சொல்லக்கூடிய இந்த இந்த நெறிகளையும் அது சூதாக சொல்லுகிறது. சூது என்று சொன்னால் அதாவது ஒருவாறு மறைத்து பேசுவது. சூது என்று சொன்னால் உண்மைக்கு உண்மைக்கு மாறாய் உண்மையை போல சொல்லுவது சூது என்று அர்த்தம். ஒரு சூதாக சொல்லுவது உண்மை போல தெரியும் ஆனால் உண்மை இல்லை, அதாவது இல்லை என்றால் அதற்கு ஏதோ உள் ஒன்று மறைத்து சொல்லும். அப்படி அது சொல்லக்கூடிய அந்த சூதனத்தையும் எனக்கு நீ காண்பித்து கொடுத்தாய், உழவனைத்தும் காட்டி. உழவு என்று சொன்னால் தந்திரம். எனவே இந்த சூது இந்த தந்திரம் இது எல்லாவற்றையும் எனக்கு காட்டினாய். நான் எல்லாவற்றையும் முழுவதுமாக உணர்ந்து கொண்டேன். வேத நெறி ஆகமத்தின் நெறி பௌராணங்கள் வேதம் ஆகமம் புராணம் விளம்பு நெறி அதை சொல்லக்கூடிய இதிகாசம் முதலிய இவைகள் எல்லாம் சொல்லக்கூடிய சூதனத்தையும் உழவனத்தையும் எனக்கு நீ காட்டி கொடுத்தாய். உள்ளதனை உள்ளபடி உணர உரைத்தனையே. மிக அற்புதமான ஒரு வரி. வள்ளல் பெருமானுக்கு இறைவனே குருவாக இருந்து அவர் ஓதாது எல்லாவற்றையும் வள்ளல் பெருமானுக்கு இறைவனே உணர்த்தினார் என்பதற்கு இது ஒரு அகச்சான்று. வள்ளல் பெருமான் அதை எல்லாம் உணர்ந்து கொண்டார். உள்ளதை உள்ளபடி உணரும்படியாக அருப்பெருஞ்சோதி ஆண்டவன் திருவருள் செய்தார் என்று சொல்லுகிறார். அதாவது ஆசிரியர் சொல்லி கொடுக்கலாம், அதை மாணவர்கள் எந்த அளவுக்கு கிரகிக்கிறார்கள் என்பதும் இருக்கிறது. அதே போல வள்ளல் பெருமான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்தையும் வள்ளல் பெருமான் உணர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தன்மையும் திறமும் எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய வாயினாலே சொல்ல முடியாத அளவிற்கு, நம்முடைய வாக்கினாலே அளக்க முடியாத அளவிற்கு அவர்கள் பெருமையுடையவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இறைவனே உள்ளதை உள்ளபடி உணரும்படியாக இறைவன் உரைத்தான் என்கின்ற ஒரு முக்கியமான குறிப்பு இங்கே நாம் அறிந்து பெருமானுடைய சிறப்பை நாம் போற்ற தகுந்த ஒரு வார்த்தை இது. அதற்கடுத்ததாக ஏதமர உணர்ந்தனன். இப்பொழுது நீ எல்லாம் சொன்னாய், நானும் உணர்ந்து கொண்டேன். ஏதம் என்று சொன்னால் குற்றம். நீ சொன்னாய், நான் உணர்ந்து கொண்டேன். ஏதமர உணர்ந்தனன், கொஞ்சம் கூட குற்றம் இல்லாமல் நீ சொன்ன அனைத்தையும் நான் உணர்ந்து கொண்டேன். இப்பொழுது இப்ப உணர்ந்து கொண்ட பிறகு இனிமேல் நான் வீண் காலம் கழிப்பேனா என்று சொன்னால் இனிமேல் நான் வீண் காலம் கழிக்க மாட்டேன். எனவே ஏன் நான் வீண் காலம் கழிக்க மாட்டேன்? நீ உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டாய். நான் உள்ளதை உள்ளபடி குற்றம் ஏதுமின்றி உணர்ந்து கொண்டேன். அதனாலே எனக்கு இனிமேல் படிக்க வேண்டியது உணர வேண்டியது ஒன்றும் இல்லை. அதனாலே இனி நான் இதை படிக்க வேண்டும் அதை படிக்க வேண்டும் என்று நான் வீண் காலம் ஒருபோதும் கழிக்க மாட்டேன். எனவே கழிப்பதற்கு எல்லளவும் எண்ணம் இல்லை. கொஞ்சம் கூட எனக்கு எண்ணம் இல்லாதவனாக இருக்கிறேன், எண்ணம் இல்லாதவனாக இருக்கிறேன் வீண் பொழுது கழிப்பதற்கு. இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? என்னோடு நீ புணர்ந்தேன் ஈதரவே அனைத்தும் வல்ல சித்தாடல் புரிவாய். எனவே நீ என்னோடு கலந்து கொண்டு நானே நீயாய் நீயே நானாய் இருவினை மலமுமர இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனையருள் என்று அருணகிநாத பெருமான் சேர்ப்பதைப் போல நீ என்னோடு புணர்ந்து ஈதரவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுடைய மாயை மலமெல்லாம் அகன்று போகும்படியாக என் உள்ளத்திலே இருந்து சித்தாடல் புரிவாய். நானே நீயாக இருந்து என்னோடு சித்தாடல் புரிய வேண்டும். சித்தசிகாமணியே என் திருநட நாயகனே என்று வள்ளற்பெருமான் கேட்கின்றார். நிறைவு கருத்தாக வேதம் ஆகமம் அதை மிக விளக்கமாக சொல்லக்கூடிய புராணம், இதனுடைய சூது உளவு எல்லாவற்றையும் நீ முழுக்க உணரும்படி எனக்கு உணர்த்தினாய். நானும் குற்றம் இல்லாமல் உணர்ந்து கொண்டேன். எனவே இனிமேல் எனக்கு படிப்பதற்கோ உணர்வதற்கோ ஒன்றும் இல்லை. அனுபவத்தை பெற வேண்டியது ஒன்று மாத்திரம் இருக்கிறது. அந்த அனுபவத்தை நீ தர வேண்டும். அதனாலே இனிமேல் ஒரு எள்ளளவும் நான் நேரம் கழிப்பதற்கு சம்மதியாதவனாக இருக்கிறேன். அதனாலே இறைவனே, நீ என்னை வந்து அணைந்து என்னோடு புணர்ந்து எல்லா உயிர்களும் இன்புறும்படியான சித்தாடல் புரிய வேண்டும் என்று வளர்பெருமான் இந்த பாடலிலே கேட்கின்றார். பலமுறை படித்து அனுபவித்து இன்புறக்கூடிய பாடல், இறைவனிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு அழகான பாடல். இந்த பாடலை அம்மையார் இப்பொழுது பாடுவார்கள்.
வேத நெறியாகமத்தின் நெறி பவுலாடங்கள் விளம்பு நெறிதிகாசம் வித்தித்த நெறி முழுதும் வேத நெறியாகமத்தின் நெறி பவுராணங்கள் விளம்பு நெறியதிகாசம் விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சோதனைக்கும் உளவனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணர உரைத்தனையே ஏதமுறவுணந்தனந்தி போது கழிப்பதற்கோர் எள்ளளவும் எண்ணமின்னேன் என்னோடனே தீதரவே அனைத்தும் வல்ல சித்தாடல் போரிவா சித்த சீதாமணியேயின் திருநடநாயகனே சித்த சீதாமணியேயின்
நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்போது ஒன்பதாவது பாடலை சிந்திப்போம். இந்த பாடல் அதாவது இலக்கிய உலகத்திலே இலக்கிய வழக்கிலே மிகவும் பிரசித்தமான பாடல். அதாவது வள்ளலார் என்பவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடலை வைத்துத்தான் வள்ளலாரையே தெரிந்து கொள்கிறார்கள் என்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பாட புத்தகங்களிலே பாடல்களிலே கல்லூரிகளிலே அதாவது இலக்கிய வகுப்புகளிலே அரசியல் மேடைகளிலே இப்படி பல இடங்களிலே பேசப்படுகிற ஒரு பாடல் இந்த பாடல். கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக மலைவரு சன்மார்க்கம் ஒன்றே நிலை பெற மெய் உலகம் வாழ்ந்தோங்க கருதி அருள் வழங்கினை என்கனக்கு. அதாவது அல்பெருஞ்சோதி அப்பனே, எல்லாம் வல்ல இறைவனே, அருப்பெருஞ்சோதியன் அப்பனே, நீ எனக்கு ஒரு அருள் வழங்கினாய். அது என்ன அருள், எதற்காக அந்த அருள் வழங்கினாய் என்று சொன்னால், மலைவரு என்று சொன்னால் மயக்கத்தை நீக்குகின்ற உலக வாழ்விலே அல்லது பல்வேறு சமய மதங்களிலே கற்பனைகளிலே இந்த உலகத்திலே மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுடைய மயக்கத்தை மாற்றும்படியான சன்மார்க்கம் என்கின்ற ஒரு பெரிய நெறி இந்த உலகத்திலே என்றைக்கும் நிலை பெற்று வாழ்ந்தோங்க எனக்கு நீ அருள் வழங்கினாய். அந்த அருள் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த சன்மார்க்கம் வளர்கிற போது என்ன ஆகும் என்று சொன்னால், தலையுரைத்த கற்பனை. இப்பொழுது நான் என்னுடைய புத்தியிலே தோன்றியதை ஒரு நூலாக ஒரு வழியாக ஒரு மதமாக செய்துவிட்டேன். இது என்னுடைய கலை, என்னுடைய கற்பனை. நான் பலவாறாக இதை என்னுடைய வடிவத்துக்கு நான் செய்திருக்கிறேன். இப்போது ஒரு உதாரணம், ஒரு தெய்வத்தினுடைய படத்தை ஒரு ஓவியர் வரைகிறார் என்று சொன்னால் இன்னொரு ஓவியரும் அப்படியே வரைய மாட்டார், அவர் வேறு மாதிரி வரைவார். இப்படி அவரவருடைய கற்பனைக்கு ஏற்றது போல அந்த கலைகள் வேறுபடுகின்றன. அதை போல கலை கலை உரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக இந்த சன்மார்க்கம் வந்தது. அதற்காக இறைவன் வள்ளல் பெருமானுக்கு இந்த சன்மார்க்கத்தை கொடுத்து அருள் செய்தான் என்று முதலிலே இருக்கக்கூடிய இந்த நான்கு அடிகளிலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். கதையும் கற்பனையும் நாம் உண்மை என்று நினைத்துக் கொண்டு அதையே நிலை என நினைத்துக் கொண்டு கண்மூடித்தனமாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக, அதையெல்லாம் புதைத்து விடும்படியாக, நம்முடைய மயக்கத்தை நீக்கும்படியாக சன்மார்க்கமாகிய அந்த மெய்நெறி ஒன்றே இந்த எல்லா உலகங்களும் நிலை பெற்று வாழும்படியாக அதை கருதி, அது நடக்க வேண்டும் என்பதை கருதி வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவருள் வழங்கினார் என்று முதல் 4 அடிகளிலே வள்ளல் பெருமான் குறிப்பிட்டு, அதற்கடுத்ததாக உழைவரும் இப்பொழுதே நல் தருணம் என்று குறிப்பிடுகிறார். உழைவரு என்று சொன்னால் அலைவு, அலைவு என்று சொன்னால் இந்த மனக்கலக்கம் இல்லாத மனத்திலே இதுவா அதுவா என்று சிந்திக்கக்கூடிய அந்த நிலை அல்லாத உழைவு அரும் இப்பொழுதே நல் தருணம், இந்த தருணம் தெளிவான தருணம், இந்த தருணத்தில் நீயே உணர்த்தினை வந்தடைந்தருள்வாய். இந்த கருத்துக்களை எல்லாம் நீதான் எனக்கு உணர்த்தினாய், எனவே இதையெல்லாம் நான் உணர்ந்து கொண்டேன். இப்பொழுது இந்த அனுபவத்தை பெறும் பொருட்டு இறைவனே நீயே என்னிடத்திலே வந்து என்னை அடைந்தருள்வாய், என்னிடத்திலே வந்து என்னை கலந்து கொள்வாய், உண்மை உரைத்தவனே, எனக்கு எல்லா உண்மையும் உரைத்தவனே, எனக்கு சுத்த சன்மார்க்கத்தினுடைய உண்மையையும் தூதனை அதாவது சமய மதனுடைய தூது உளவு எல்லாவற்றையும் எனக்கு கற்பித்து, அது அதாவது நான் உணர வேண்டியதை உண்மையை நான் உணர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு உண்மையை உரைத்தவனே, முன்பு பாடலிலே சொன்னது போல அந்த உண்மைகளையெல்லாம் எனக்கு உரைத்தவனே. இலை நிகர் வன் மனம் கரைத்து திருவமுதம் அளித்தோய், அதாவது கல் போல இருந்த என்னுடைய இதயம், இலை நிகர் என்று சொன்னால் கல்லுக்கு இணையாக இருந்த என்னுடைய மனத்தை கரைத்து எனக்கு திருவமுதத்தை அளித்தவனே, எனக்கு திருவமுதத்தை கொடுத்தவனே, சித்தசிகா மணியே என் திருநட நாயகனி என்று குறிப்பிடுகிறார். நிறைவு கருத்தாக அவரவர்கள் சொன்ன அந்த கலையும் கற்பனையுமே நிலை என்று சொல்லி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்மூடி வழக்கங்கள் எல்லாம் மண்ணுக்கு கீழே அழிந்து போகும்படியாக, சன்மார்க்கம் ஒன்றே எல்லா உலகத்திலும் நிலை பெறும்படியாக வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவருள் வழங்கினார். எனவே நல்ல தருணத்திலே எல்லா உண்மையையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு உணர்த்தினார் என்று சொல்லி, எனக்கு அமுதத்தையும் எனக்கு கொடுத்தா என்று சொல்லி, அப்படிப்பட்ட என்னை வந்து நீ அணைந்து அருள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை விண்ணப்பித்து வேண்டுகிறார்கள். பலமுறை நாம் படித்து பயன்பெற வேண்டிய ஒரு அற்புதமான மிக ஒரு வழக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. இதை பலமுறை படித்து நாம் பயன்பெற வேண்டும். இப்பொழுது அம்மையார் இந்த பாடலை பாடுவார்.
கலை உடைத்த கற்பனையே நிலையின கொண்டாடும் கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக, கலை உடைத்த கற்பனையே நிலையின கொண்டாடும் கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக, மலைவர் சன்மார்க்கம் ஒன்றே நிலை பெருமை உலகம் வாழ்ந்தோங்க கருணியருள் வழங்கினை எந்த நச்சே, உலை வரும் இப்பொழுதே நல் கருணமே நீயே, உணர்ந்தினை வந்தருள்வாய் உண்மை உரைத்தவரே, சிலை நிகர்வன் கரைத்து திருவமோதம் அளித்தாய், சித்த சிகாமணியேயும் திருநடநாயகனே, சித்த சிகாமணியேயும் திருநடநாயகனே.
நன்றி. அதற்கடுத்ததாக 10வது பாடல் நிறைவு பாடல் இந்த பதிகத்திலே. இந்த முதல் பாடலிலே என்ன என்ன அந்த 8 வேண்டுதல்களை வள்ளலார் சொன்னாரோ மறுபடியும் அதே வேண்டுதல்களை இந்த 10வது பாடலிலே மறுபடியும் சொல்லி எனக்கு அது வேண்டும் என்று கேட்கிறார். வார்த்தை மாத்திரம் வேற இருக்கிறது. முதல் பாடலும் இந்த 10வது, அதாவது முதல் பாடலில் இருப்பதுதான் 10 பாடல்களிலேயும் வருகிறது. ஆனால் இந்த 10வது பாடல் முதல் பாடலை போலவே இருக்கிறது, ஆனால் கொஞ்சம் வார்த்தை அளவிலே கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கிறது. திரு தகும்போர் தருணம் இதில் திருக்கதவம் திறந்தே, அதாவது இந்த தருணமே நல்ல தருணம், இந்த தருணத்திலே நீ திருக்கதவத்தை திறந்து திரு அருப்பேர் ஒளி காட்டி திரு அமுதம் ஊட்டி. அங்கே சொன்ன அதே கருத்து, அந்த 8 வேண்டுதலை சொல்கிறார். திருக்கதவத்தை திறக்க வேண்டும், திரு அருப்பேர் ஒளி எனக்கு காட்ட வேண்டும், திரு அமுதம் ஊட்ட வேண்டும், கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்து உலத்தில் கலந்து உயிரில் கலந்து. அங்கே சொன்னது போலவே இங்கேயும் சொல்லுகிறார், என்னுடைய உடம்பு உளம் உயிர் ஆகிய எல்லாவற்றிலும் கலந்து எனது அறிவில் கலந்து உலகம் அனைத்தும் உருத்தகவே அடங்குகின்ற ஊடிதோறும், அதாவது கலந்து கலக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு நாள் என்பதை இங்கு சொல்லுகிறார். உருத்தகவே அடங்குகின்ற ஊடிதோறும், இந்த உலகங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே ஒடுங்குவதற்கு பேர் ஊழி என்று பெயர். அதாவது உலகங்கள் எல்லாம் தோன்றி அந்த உலகங்கள் எல்லாம் ஒடுங்கக்கூடிய ஒரு கால வரையறைக்கு ஊழி என்று பெயர். அந்த ஊழிதோறும் பிரியாது ஒன்றார். இப்படி பல பல ஊழிகள் தோன்றினாலும், பல பல ஊழி காலங்கள், பல பல காலங்கள் சென்றாலும் அந்த காலங்கள் தொட்டும் என்னோடு நீ கலந்து காலவரை உரைப்பயலாம் கடந்து. அப்படி அந்த ஊழிகள் என்று சொல்லப்படுகிற அந்த கால வரையறைகளையும் தாண்டி, அதாவது இங்க என்ன சொல்லுகிறார், ஒரு வரியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கணக்கில் இல்லாத காலத்திலே கால கணக்கை எடுக்காமல் கால கணக்கை கருதாமல் நீ என்னோடு ஆடல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலே ஒரு முக்கியமான கருத்து, இங்கே திருத்தியோடு விளங்கி அருள் ஆடல் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்திலே, திருத்தி என்பதற்கு மற்ற ஆசிரியர்கள், அதாவது அவை துரசாமி பிள்ளை முதலிய ஆசிரியர்கள் எழுதியிருக்கக்கூடிய உரை, திருத்தி என்று சொன்னால் திருப்தியோடு நான் மனநிறைவு எழுதும்படி என்னை என்னோடு விளங்கி எனக்குள்ளே கலந்து ஆடல் செய்வா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சுவாமி சரவணானந்தா அவர்கள் இங்கே திருத்தி என்பதை ஸ்ரீதேகம் என்று குறிப்பிடுகிறார். திருத்தி என்று சொன்னால் 3 தேகம், சுத்த பிரணவ ஞான தேகம் ஆகிய இந்த 3 தேகங்களும் எனக்கு பொருந்தி அது அந்த அந்த தேகங்களோடு நீ என்னோடு கலந்து, அதாவது அந்த தேகங்கள் ஞான தேகம் பெற்றால்தான் அது இறைவனோடு கலந்ததாகும். அப்படி அந்த 3 தேகங்களையும் நான் பெரும் பொருட்டாக என்னோடு நீ கலந்து ஆடல் செய்ய வேண்டும், சித்தசிகாமணியே என் திருநட நாயகனே என்று அந்த முதல் பாடலிலே குறிப்பிட்ட அதே கருத்தை இந்த நிறைவு பாடலிலேயும் குறிப்பிட்டு வளல் பெருமான் பேசுகிறார்கள். இந்த 10 பாடல்களும் நாம் முன்பே முதல் பாடலிலே மிக விளக்கமாக சொன்னது போல, வள்ளல் பெருமான் தன்னுடைய காதலை சொல்லி இறைவிடத்திலே தன்னுடைய அன்பை செலுத்தி இறை தரிசனம் பெற வேண்டும், ஆணவம் மாயை முதலிய திரை கதவு முதலியவற்றை நீக்கிக் கொண்டு திருவருள் தரிசனம் பெற வேண்டும் என்பதை வேண்டி அதற்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி அதற்கு தான் தகுதியுடையவன் என்பதை இறைவனிடத்திலே சொல்லி இறைவன் தன்னோடு ஒன்றாகி கலந்து பிரியாமல் இனி பிரிவு அறியர் என்கின்ற நிலையிலே தன்னோடு இறைவனே தானாக இருந்து ஆடல் செய்து அருள வேண்டும், உயிர்களை எல்லாவற்றிற்கும் அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாடலிலே இந்த 10 பாடல்களிலேயும் வேண்டுகிறார். எனவே அந்த கருத்தை தான் ஏமாந்தவன் அல்ல, பிறரை இந்த உலகத்தாரை போல தான் ஏமாந்தவன் அல்ல, நான் ஏறிருந்த திறம் விழுந்தேன் நீ ஏற்றுவிட்டாய், எனக்கு மீறி இருக்கக்கூடிய இந்த அஞ்ஞான திரையை விளக்கி எனக்கு நீ திருவருள் செய்ய வேண்டும் இறைவனே என்று வள்ளல் பெருமான் வேண்டுகிறார். இந்த 10 பாடல்களையும் நான் மிக மறுமுறை மறுமுறை பலமுறை பலமுறை படித்து 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 இறைவனிடத்திலே வேண்டி வேண்டி வள்ளல் பெருமான் இந்த பாடல்களை எப்படி காதல் கொண்டு இறைவனிடத்திலே கனிந்து உருகிறாரோ அதை போல நாமும் வேண்டி இறைவனிடத்திலே கனிந்து உருகுவோம். முன்பு சொன்னதை போலவே இந்த கருத்துக்கள், இப்போ இந்த பாடலுக்கு நாங்கள் இங்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் 100 ஒரு பங்கிலும் ஒரு பங்கு, 0, அதாவது 0.1% தான் நாம் இந்த கருத்தை குறிப்பிடுகிறோம். எனவே இது முழுமையான கருத்து என்று அன்பர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அன்பர்கள் இந்த இதை நீங்கள் படிப்பதற்கு இது ஒரு தூண்டுகோல் என்பதை உணர்ந்து இந்த பாடலை பலமுறை படித்து குருவர்களினாலே இன்னும் அகவிளக்கங்களையும் இதை நீங்கள் தெரிந்து கொண்டு பல கருத்துக்களை தெரிந்து கொண்டு இதை இறைவனிடத்திலே விண்ணப்பித்து நீங்கள் எல்லோரும் பெரிய பெருவாழ்விலே வாழ வேண்டும் என்று வளர்பெருமானை பிரார்த்திக்கிறோம். இந்த பாடலை, நிறைவு பாடலை இப்பொழுது அம்மையார் பாடுவார்கள்.
திருத்தகுமுத்தருணவிடில் திருக்கடவம் திறந்தே திருவருட்பேரொழி காட்டி திரு அமுதம் ஊட்டி திருத்தகுமுத்தருணவிடில் திருக்கடவம் திறந்தே திருவருட்பேரொழி காட்டி திருவமுதம் மூட்டி கருத்த மகிழ்ந்தின் உடம்பு கலந்துளத்தில் கலந்து கணிந்துயிரில் கலந்தறிவு கலந்துலகம் அனைத்தும் உருத்தகவே ஆடுகின்ற ஓடியதோறும் பிரியாருன்றாகி காலவரை உரைப்பயலாம் கடந்தே திருத்தையோடு விளங்கியருள் ஆட செய்ய வேண்டும் திருத்தையோடு விளங்கியருள் ஆட செய்ய வேண்டும் திருநடனாயகனே சித்திகாமணியம்பலம்.
நன்றி. நிறைவு கருத்தாக இந்த ஒவ்வொரு பாடலிலேயும் நாம் சொல்ல கருத்துக்களை எல்லாம் நாம் முன்பே சொல்லிவிட்டோம். இதில் நிறைவாக ஒரே ஒரு செய்தி மாத்திரம் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. என்ன என்று சொன்னால், அதாவது இந்த கதவம் திறத்தல் குறித்து திருவிருப்பாதிலே பல இடங்களிலே வருகிறது. இந்த ஆறாம் திருமுறையிலே மட்டுமல்ல, பல இடங்களிலே வருகிறது. ஒரு உதாரணத்திற்கு இந்த பாடலிலே வள்ளல் பெருமான் திருக்கதவம் எனக்கு திறந்து அருளுதல் வேண்டும் என்று அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை விண்ணப்பித்தார். இந்த விண்ணப்பத்தை ஏற்று அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து திருக்கதவத்தை திறந்து வள்ளல் பெருமானுக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுத்தார் என்று நான்காவது திருமுறையிலே அருப்பிரகாச மாலை 100 பாடலிலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். 100 பாடலிலேயும் இந்த ஒரே கருத்தை பலவாறாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இறைவனுடைய திருவடி வருந்த ஒரு இரவிலே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் இருந்த இடத்தை தேடிக்கொண்டு அங்கே வந்து அங்கே பூட்டியிருக்கக்கூடிய கதவை இறைவனே திறந்து உள்ளே வந்து வள்ளலாரை அழைத்து அவருடைய கையிலே ஒரு பரிசு கொடுத்தார், ஒரு பொருள் கொடுத்தார். இதுதான் அந்த கருத்து. இந்த கருத்தை அருப்பிரகாச மாலையிலே 100 பாடலிலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார்கள். அதே போல திருவுருத்தேரு என்கின்ற அந்த பாடலிலேயும் படிகளலாம் என்கிற பாடல் தொடக்க பாடலிலே வள்ளலார் சொல்கிறார், இறைவன் என்ன செய்தாராம், திருக்கதவத்தை திறந்து அங்கே அந்த ஒளி வடிவத்தை காட்டி திரும்பவும் அதை மூடி விட்டாராம். இப்பொழுது வள்ளலார் என்ன கேட்கிறார், நீங்கள் திரும்பவும் அதை திறந்து எனக்கு திருவருள் செய்யுங்கள் என்று கேட்கிறார். அதாவது திருக்கதவம் திறப்பித்து காட்டி திரும்பவும் நீர் மூடுவித்தி திறந்திடுதல் வேண்டும் என்றே வள்ளலார் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக இந்த சிவயோக நிலை என்கின்ற பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிவயோக நிலை அதாவது கதவை திற என்றே வரும். ஏ நிலைக்கு நெற்பால் இருக்கின்ற தெல்லமுதம் நான் உண்ண வேண்டினேன், ஏகரிய ஏகா அநேகா எழிற்பொதுவில் வாழ் ஞான தேகா கதவை திற என்று கதவை திற என்றே இந்த சிவயோக நிலையே இந்த பாடலில் வருகிறது. அதாவது நான் இங்கே திருமுறைகளை வைத்து இது முன்னது பின்னது என்று பேசக்கூடாது. அதாவது 6 திருமுறைகளும் வள்ளலாருக்கு பொதுவானது. திருமுறைகளை தொகுக்கிற போது எந்தெந்த பாடல்கள் அவர்கள் கிடைத்ததோ அதை அவர்கள் அப்படியே தொகுத்து அதை வெளியிட்டார்கள். அதனாலே இது 5 திருமுறையில இருப்பது, இது 6 திருமுறையில இருப்பது என்பது அப்படி நாம் அதை பொருள் கொள்ளக்கூடாது. அதாவது முதலிலே வள்ளல் பெருமான் திருக்கதவம் திறக்க வேண்டும் என்று வேண்டுதல் விடுத்தார். ஒன்று, வேண்டுதல் விடுத்தது. இரண்டாவது, இறைவன் என்ன செய்தார் என்று சொன்னால், திருக்கதவம் திறந்து வள்ளல் பெருமானுக்கு திருவருள் செய்தார். பிறகு ஏதோ ஒரு காரணத்தினாலே நமக்கு அதை அனுமானிக்க முடியவில்லை. வள்ளல் பெருமானுடைய வாக்கிலிருந்து நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த திருக்கதவம் மூடிவிட்டார். அதாவது உயிர்களுக்கு இன்னும் வள்ளலார் உபகாரம் செய்ய வேண்டியது இருக்கிறது, உனக்கு இன்னும் பணி இருக்கிறது என்கிற காரணத்தினாலே அப்படி செய்தாரோ என்னவோ இருக்கலாம், அப்படி திருக்கதவத்தை மூடிவிட்டார். அந்த கருத்தை இப்போது சொல்கிறார். நிறைவா அதுக்கு மறுபடியும் வள்ளல் பெருமான் எனக்கு திருக்கதவம் திறத்தல் வேண்டும் என்று கதவை திற என்றெல்லாம் கேட்கிறார். கடைசியாக நிறைவாக வள்ளல் பெருமான் திருக்கதவம் திறந்த அந்த நிலைகளையெல்லாம் பெற்றாரா என்று சொன்னால், அந்த நிலைகளையெல்லாம் பெற்றார் என்பது நமக்கு தெரியும், அது நம்முடைய நம்பிக்கை, அது உண்மை. ஆனால் அது வள்ளல் பெருமானுடைய பாடலிலே வெளிப்பட்டிருக்கிறதா? நான் திருக்கதவத்தை இறைவன் எனக்கு திருக்கதவத்தை திறந்து காண்பித்தான். முதலிலே வேண்டும் என்று சொன்னார், திருக்கதவம் திறக்க வேண்டும் என்று சொன்னார், இறைவன் திறந்தார் என்று சொன்னார், மறுபடியும் மூடிவிட்டார் திறக்க வேண்டும் என்று சொன்னார், மறுபடியும் திறக்க வேண்டும் திறக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு இறைவனிடத்திலே வேண்டினார். நிறைவாக இறைவனாலே திருக்கதவம் திறக்கப்பட்டதா என்று சொன்னால் திறக்கப்பட்டது என்று ஆறாம் திருமுறையிலே நிறைவு பாடலிலே சொல்லுகிறார். அதாவது ஆறாம் திருமுறையிலே நூற்று பத்தாவது, அதாவது தனித்திரு அலங்கல் என்கின்ற அந்த 110வது பதிகத்திலே 154வது பாடலிலே சொல்லுகிறார். நிறைவு பாடலாகும். கடல் கடந்தேன், கரையடைந்தேன், கண்டு கொண்டேன், கோயில் கதவு திறந்திடப் பெற்றேன், காட்சியெல்லாம் கண்டேன் என்று தான் நிறைவாக அந்த அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை தான் பெற்றதாகவும், ஆணவம் கண்மம் முதலிய அந்த மாயை முதலிய திரை கதவு எல்லாவற்றையும் திறந்து திருவுருச்சக்தியை அடைந்து தான் அருஞ்சோதி தரிசனத்தை பெற்றதாகவும் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதை போல அதை எப்படி அடைய வேண்டும் என்கின்ற கருத்தையும் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு சொன்னதாக, உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உளவு எனக்கே உரைத்தானே என்று அதற்கு முன்பு இருக்கிற பதிகத்திலே சொல்கிறார். காட்சி கழிப்பு என்கிற பதிகத்திலே 41வது பதிகத்திலே குறிப்பிடுகிறார். எனவே இறைவன் அதற்குரிய உளவையும் வள்ளலாருக்கு சொல்லி, பிறகு இறைவனே அந்த கதவை திறந்து திரைகளை நீக்கி அவருடைய காட்சியை கொடுத்து வள்ளலாருக்கு அமுதத்தை ஊட்டெடுத்து தன்னோடு திருவேக சித்தி அளித்து தானே வள்ளலாராய் வள்ளலாரே தானாய் அவரை ஒன்றுபடுத்திக் கொண்டார். அதையே அருட்பெருஞ்சோதி ஆணையன் என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார் என்கின்ற இந்த தொடர்புடைய இந்த பாடல்களையும் நாம் சிந்திப்பது இந்த பதிகத்தை ஒரு நிறைவு செய்வதாக அமையும் என்று கருதி இந்த கருத்துக்களை இங்கே தெரிவிக்கிறேன். எனவே இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக நேரம் ஆகி இருக்கும் என்பதை நானும் உணர்கிறேன். இருந்தாலும் இதை 10 பாடல்கள் இருப்பதனாலே இதை 2 தொகுதிகளாக இங்கே பேசாமல் ஒரே தொகுதியிலே நிறைவு செய்யும் பொருட்டாக இந்த நேரம் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டோம். இதற்காக அன்பர்கள் எங்களை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாங்கள் பேசியதிலோ அல்லது பாடியதிலோ ஏதாவது பொருட்குற்றமோ சொற்குற்றமோ பிழையோ கருத்து பிழை முதலியவைகள் இருக்குமாயின் அந்த குறைகளெல்லாம் எங்களை சேர்ந்தது. வள்ளல் பெருமான் எங்களுக்கு அந்த அறிவை வழங்கியும் அதை உங்களுக்கு நாங்கள் சரியாக கொண்டு வர முடியாதது எங்களுடைய மனுஷ வல்லவத்தினுடைய குறை என்பதை சொல்லி, அந்த குறைகள் இருந்தால் அது எங்களை சேர்ந்தது, நிறை இருந்தால் அது திருவுருத்திரகாச வள்ளல் பெருமானுடைய திருவடிக்கு அர்ப்பணம் என்பதை சொல்லி, இந்த அளவிலே இந்த பாடல்களுக்கு நாங்கள் எப்போதும் சொல்வது போல நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் வெறும் ஏகதேசமானவை என்பதை உணர்ந்து, இதை நீங்கள் பல முறை படித்து சிந்தித்து வள்ளல் பெருமானுடைய அருளை வேண்டி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே இதை ஒரு ஃபார்முலா போல எண்ணி இதை தொடர்ந்து விண்ணப்பித்து கொண்டு வர வேண்டும். அதை செய்வதற்கு ஒரு தூண்டுகோல் தான் இந்த செயல் நிகழ்வு என்பதை சொல்லி, இந்த அற்புதமான செயலையும் இந்த நிகழ்வையும் இந்த இதுவட்டன் மிஷன் ஏற்பாடு செய்திருக்கிறது, அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி திரு ஆனந்த பாரதி ஐயா மற்றும் திருமதி ஞானலட்சுமி அம்மா அவர்களே, மிகவும் அருமையான நிகழ்ச்சி இன்னைக்கு. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி கோபி, நீங்க அந்த டிஸ்க்ளைமரை வாசிச்சீங்களா?
வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் வேற்றுமைகளை கடந்த ஆண்மனேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையாகவும் பழமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையொட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவரவரையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்தாகாது என்றும் அறிந்திட வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமையுள்ளது. எனினும் ஒருவரையொருவர் மனம் நோவாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்யுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி.
நன்றி திரு கோபி அவர்களே. ஆனந்த பாரதியா, இன்னைக்கு வந்து நீங்க நேரம் கடந்துட்டு சொன்னீங்க, இருந்தாலும் வந்து நேரம் கடந்ததும் தெரியாம மிக அருமையான நிகழ்ச்சியா இருந்தது. திருக்கதவம் திறத்தல் வந்து நிறைய, ஏன் இதை வந்து நம்ம இதை வந்து தேர்ந்தெடுத்து இதை பேசணும்னு நினைச்சோம்னா, இது வந்து பல இடங்கள்ல இது வந்து நம்ம பாடுறோம். இது ஒரு காமனா எல்லா இடத்துலையும் கேட்கிற மாதிரியான ஒரு பாடலா இருக்குது. இருந்தாலும் இதனுடைய அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம உணர்ந்துகிட்டோம்னா, ஒரு முறையும் அதை வந்து நம்ம பாராயணம் செய்யும் போது இன்னும் அதனுடைய பலன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த பாடலை நம்ம தேர்வு செய்தோம். அது வந்து தேர்வு செஞ்சிருந்தா கூட அது இவ்வளோ ஒரு ஆழமான கருத்துக்கள் உள்ளடக்கியது அப்படிங்கிறது நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும். மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருந்தாலும், நீங்க வந்து அந்த முதல் பாடலுக்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நீங்க சொல்லியிருந்தீங்க, அது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இதுல எனக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் இருக்கு, அதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 8th 6th பாடல் பாடும்போது நீங்க அந்த பொய்யுடையார் விளைகின்ற புணர்ச்சி விளைந்தேனோ பூண விளைந்தேனோ அந்த பாடல்ல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, பையுடை பாம்பனையரிடம் ஆடுகின்றோய், அது வந்து இந்த பதஞ்சலி வியாகரபாதர் முனிவர்களை பத்தி பேசியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி, அது அவை நடராசன் ஐயா அவருடைய கருத்து மாதிரி சொல்லிருந்தீங்க நீங்க. அதுல ஒரே ஒரு விஷயம் தான், அது வந்து அது ரெண்டு கருத்து சொல்லிருந்தீங்க நீங்க, அந்த அது ஒரு கருத்து, அந்த வியாகரபாதரும் பதஞ்சலி முனிவரும் அவங்களுக்கு கொடுத்த காட்சி எனக்கு கொடு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்று வந்து அந்த நயவஞ்சக தன்மை உள்ளவர்களுக்கும் அவர்களுடைய உள்ளத்திலும் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் அல்லது குடிகொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. இதுல வந்து நம்ம ரெண்டு கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்ன மனசுல படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது கருத்து வந்து இந்த பாடலை ஒட்டி போகுது. ஏன்னா இந்த பாடல்ல வந்து பெருமான் சொல்றது எல்லாமே பொய்யுடையார் விளைகின்ற பொய்யுடையார் பற்றியும், அதாவது சிறுமையா இருக்கிறவங்களை பத்தி தான் சொல்லிட்டு வராரு. சோ ஆனா வந்து வியாகரபாதரும் அல்லது பதஞ்சலி முனிவரும் கொஞ்சம் பெருமை உடையவர்கள். சோ அது அந்த பெருமையுடையவர்களை பத்தி பேசி நீ அவங்கள போல எனக்கு கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம, இது வந்து நயவஞ்சகத்தனம் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல வரும்போது இந்த பாடல் வந்து ஒரே ஃப்ளோல வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால நீங்க ரெண்டாவது சொன்ன கருத்து வந்து இந்த பாடலுக்கு வந்து ரொம்ப ஒத்து போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க, அதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.
நிச்சயமா நிச்சயமா, அதுதான் அதுக்குதான், அது வந்து உரையாசிரியர் அப்படி எழுதிருக்காங்க, அது உண்மை. நீங்க சொல்றது நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த பாடலுடைய தன்மை அப்படி வருது, பொய்யுடையார் என்பது போல வந்து அந்த தன்மையில சொல்லி அப்படி வருது. அதனால ரெண்டாவது வந்து ரொம்ப ஒத்துக்க வேண்டியது. சுவாமிகளும் அதுதான் எழுதியிருக்காங்க, சரணானந்த சுவாமிகளும் அதுக்கு சார்பாக தான் உரை எழுதியிருக்காங்க. அதனால நாம அதை எடுத்துக்கொள்வது உத்தமம், அதுக்கு முன்னாடி இருக்கிறது மத்தியமம். அதனால இதுக்கு நீங்க சொல்றது வந்து உத்தமம், அந்த உரை உத்தமம், அதையே ஏற்றுக்கொள்ளலாம்.
நன்றி. நன்றிங்க ஐயா. அன்பர்கள், உங்களுக்கு வேற எதுவும் கேள்வி இருந்ததுன்னா நம்மளுடைய ஆனந்த பாரதி ஐயா கிட்ட அதுக்கான விளக்கங்களை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நன்றி அன்பர்கள், உங்களுக்கு உங்களுடைய இணைப்பை வந்து அன்மியூட் பண்ணிருக்கோம், நீங்க வேற எதுவும் கேட்கறதுன்னா நீங்க கேளுங்க.
ஐயா வணக்கங்க, கோபி பேசுறேன். இந்த இரண்டாவது பாடல்ல திணிக்கலையாது எல்லாம் பணிக்கவல்ல சிவமே அப்படின்னு சொல்லி ஒரு வரி வருது இல்லைங்களா. இந்த திணிக்கலையாதி அப்படின்றது வந்து ஏதோ ஒரு லிஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணுதுங்கய்யா, அது அதுதானா? அது அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏன்னா அகவல்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வியம் ஆதியோர் அப்படின்றாருல்ல, அப்ப வந்து அந்த ஒரு லிஸ்ட வந்து அப்பதான் வந்து இந்த ஆதியோர் அப்படின்னு சொல்ற மாதிரி, அதே மாதிரிதான் இங்க கலையாதி எல்லாம் இல்லன்ற அந்த லிஸ்ட் என்னன்னு சொல்ல முடியுங்களா?
அது உண்மைதான், அது லிஸ்ட் தான் அது. அதுதான் நம்ம அது என்னன்னா திணிக்கலை அப்படின்னா என்ன சொன்னீங்கன்னா தத்துவ கூறுகள் அர்த்தம். திணிக்கலைன்னா திணிக்கின்ற கலை, அதாவது இந்த இந்த தத்துவங்கள் 36 தத்துவங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 36 தத்துவங்களும் ஆதினா அதுல இருந்து அந்த 36 தத்துவங்களையும் பணிக்க வல்ல சிவமே. அந்த லிஸ்ட் வந்து 36 தத்துவம், ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். ஆன்ம தத்துவம் மண்ணில இருந்து கரணங்கள் வரைக்கும், திரும்ப அப்புறம் வித்யா தத்துவத்துல காலம் இயற்றுதெல்லாம், அப்புறம் சிவ தத்துவத்துல அருள் சிவம்ங்கிற நிலையில வருது. அதனால இந்த தத்துவங்களோடுதான் உயிர்கள் பொருந்திக்கிட்டு, இந்த தத்துவங்கள் இல்லைன்னா இந்த உலகங்கள் இயங்காது. அப்ப இறைவன் வந்து அவருக்கு கீழே இருக்கிறவங்களை அதிர்ச்சி அதிர்ச்சி அதிர்ப்பிக்கிறத ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி கடைசியில அது தத்துவங்கள்ல வந்து இந்த தத்துவங்கள் இயங்குகிறது. அதத்தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த திணிக்கலை ஆதிய அப்படின்னா இதுல இருந்து எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அந்த நீங்க சொல்றது நீங்க புரிஞ்சிக்கிற விதம் ரொம்ப சரி, அதுதான் அந்த ஆதிய அப்படின்னா இந்த மண் முதலிய தத்துவத்திலிருந்து சிவ தத்துவம் வரை கிடைக்கிற அந்த எல்லா தத்துவங்களையும் பணிக்க வல்லவர், ஆட்சி செய்ய வல்லவர், ஆணை செலுத்த வல்லவர், ஆண்டவர் அப்படிங்கிற கருத்தை அங்க குறிப்பிடுகிறார். நீங்க புரிந்து கொண்டது ரொம்பவும் சரி.
சரிங்க, நன்றிங்க. அப்புறம் இது 8வது பாடல்ல வந்து வேத நெறி ஆகமத்தின் நெறி பௌராணங்கள் அப்படின்னு போடுறாங்களே, இந்த பௌராணங்கள்னா என்னங்கய்யா?
பௌராணங்கள்னா புராணங்கள் தானே, பௌராணங்கள்னு சொல்றாங்க. அது பௌரா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது பழைய வழக்குல புராணங்கள் தான் பௌராணம்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க அண்ணன் வளர் பெருமானுடைய அண்ணனுடைய பேரை பாத்தீங்கன்னா பௌராணிகர் அப்படிம்பாங்க. பௌராணிகர்னா அந்த புராணங்களை விரித்து பேச பிரசங்கம் பண்றவங்க, அது புராணங்கள் தான் பௌராணம் அப்படிங்கிறாங்க.
சரிங்க, சரிங்க, நன்றிங்க. இன்னைக்கு இன்னைக்கு ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப ஆழமாவும் இருந்தது, ரொம்ப நன்றி,
ரொம்ப மகிழ்ச்சிங்க. அது வந்து வள்ளல் பெருமானுடைய அந்த பாடல்களுக்கு இருக்கிற அந்த ஆழம், அதனால நிச்சயமா அது பெருமானுடைய பெருமானுடைய திறத்தை நாம வியக்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொருமே படிச்சு நேரம் இல்லாமையினால ஒன்னொன்னுக்கு ஓரளவுக்கு அடிப்படையை மாத்திரம் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அது நீங்க அது எல்லாத்தையும் விரிவாகவும் நம்ம கேட்கறதுக்கு முடியாது. அதனால நீங்க தொடர்ந்து அதை படிச்சு அடிக்கடி படிக்க 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 உங்களுக்கு அது அந்த தேனியிலிருந்து தண்ணி திறக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த கருத்துக்களும் அந்த இன்பமும் அந்த அருளும் சுரந்து கொண்டே இருக்கும். அதனால ஒரு வேண்டுகோள், அந்தர்கள் இதை திரும்ப திரும்ப அழுத்தாக படிச்சுட்டே இருக்கணும். அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி உங்களுடைய வார்த்தைக்கு.
கண்டிப்பா கண்டிப்பாங்க.
ஐயா அன்பர்கள், உங்களுக்கு வேற எதுவும் கேள்வி இருக்கா, இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாங்க ஐயா? சரி, அன்பர்களுக்கு எந்த கேள்வி இல்லைன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். கோபி, நீங்க நன்றி உரை வாசிச்சீங்களா?
சரி போசுமா. ஐயா ஆனந்த பரதையா, சொன்ன மாதிரி பயங்கர டீட்டெயில்டா சொல்லியிருந்தீங்க. இந்த முதல் முதல் பாட்டுக்கே வந்து அவ்வளோ அவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசி அதில் அந்த 8 கருத்துக்கள் சொன்னது வந்து ரொம்ப இதாக ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது. பொதுவாக வந்து நம்ம சன்மார்க்க ஸ்பீச் நிறைய கேட்டிருக்கோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே விஷயத்த வந்து பொதுப்படையாக பேசுவாங்க. ஜீவகாருண்யம் பண்ணணும், சன்மார்க்கத்தில் ஈடுபடணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து அதை தாண்டி ஒரு அடுத்த நிலையில வந்து எப்படி சன்மார்க்கிகளை வந்து கூட்டு போறதுன்ற வகையில வந்து இதை அமைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிரசனாகிட்ட முதல்ல பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக பேசிட்டு இல்லாம அடுத்து என்ன பண்ணலாம், அதாவது வள்ளலாரோட பாடல்களை வந்து புரிஞ்சு அதை உணர்ந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி டெய்லி படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப எப்படி படிக்கிறதுனா புரியாம படிக்கிறத விட சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து சொல்வார் செல்வார் சிவபுரத்துள்ள என்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி வந்து அந்த புரிஞ்சு படிக்கும் போது அதோடைய பலன் வந்து பன்மடங்கு பெருகும் அப்படின்றத வந்து இருக்கிற கருத்து இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க நீங்க சொல்ற இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப அழகா இருக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இப்ப இந்த பையுடை பாம்பு நீங்க சொன்னீங்க, எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து எந்த அளவுக்கு உங்களோட ஞானம் இருக்குதுன்றத வந்து அதே வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து சர்ச் பண்ணும் போது, நான் வந்து பாட்டை படிச்சிருக்கேன் நானு இதுக்கு முன்னாடி, அப்ப வந்து சில மீனிங் எல்லாம் வந்து தேடும் போது இந்த பையுடை பாம்புக்கு வந்து எனக்கு மீனிங் கிடைக்கவே இல்லை. நான் வந்து டிக்ஷனரியில பார்த்தேன். இப்ப எனக்கு வந்து இங்க இருக்கனால எனக்கு நிறைய நிறைய பேர் கூட பேச முடியாது, இது பண்ண முடியாது. ஸோ ஆன்லைன் டிக்ஷனரி எல்லாம் பார்க்கும் போது இதுக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சில உரையாசிரியர்களோட இதெல்லாம் பார்க்கும் போது நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா அந்த இது எழுதியிருந்தார் அவர், அந்த பையுடை பாம்புன்னு போது படம் எடுக்கும் பாம்பு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு இதுல கூட எழுதியிருப்பார், அடியார் பேருன்ற மட்டும் பையார் பாம்பு கொடியதன பகர்வார் அதற்கும் பறிந்து கருணை அளித்தனை அப்படின்னு, அதுவும் அதுலயும் அதே மாதிரி எழுதியிருப்பாரு. ஆனா அதை தாண்டி வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்து எத்தனை அர்த்தங்கள் இருக்கு, எத்தனை கோணங்கள்ல பார்க்க முடியும் அப்படின்றத வந்து அனுபவம் இல்லாம சொல்ல முடியாது. அது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த டிஃப்ரெண்ட் கண்ணோட்டத்தை கொடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது அதே மாதிரி இந்த சிறு வயதுல வந்து உங்களுக்கு இவ்வளோ ஞானம் இவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கிறது வந்து பெரிய விஷயம். கண்டிப்பா வந்து நீங்க இங்க வந்து பேசுறது வந்து நாங்க பண்ண பாக்கியமா கருதுறோம். கண்டிப்பா
ரொம்ப நன்றிங்க. எல்லாமே வந்து பெருமானுடைய திருவுரு செயல், பெருமானுக்கு தான் இது எல்லாமே சமர்ப்பணம்.
அதே மாதிரி வந்து பிரசன்னா ஃபர்ஸ்ட் சொல்லும் போது சண்மக தம்பதியர் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து எந்த அளவுக்கு அந்த அந்த அழுத்தம் இருந்தது எனக்கு தெரியல. ஆனா வந்து நான் வந்து சன்மார்க்க தம்பதியர் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் உங்க உங்க ரெண்டு பேரும் ஞாபகம் தான் வருது. அழகா நீங்க சொல்ற விளக்கம், இந்த சின்ன வயசுல இவ்வளோ ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. இந்த இப்ப அதே மாதிரி இப்ப இந்த திருத்தியோடு அப்படின்னும் போது இப்ப சரவணானந்த உரை வந்து திருதேகம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோ அகண்ட ரெஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து எல்லாத்துக்கும் சாத்தியம் கிடையாது. ரொம்ப சீனியர் சன்மார்க்கிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. இவ்வளவு சிறு வயதுல பண்றது வந்து கண்டிப்பா வந்து வள்ளலார் உங்க கூட துணை இருந்து வழி நடத்துறாரு, அது நல்ல தெளிவா தெரியுது. அதே மாதிரி தனலட்சுமி அம்மா உங்க பாட்டு வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஆனந்த பாரதி ஐயா வந்து அப்படி பேச பேச நீங்க பாடுறது வந்து ரொம்ப ரொம்ப அழகான செயல், நல்லா இருக்கு. தயவுத்திரு தயவுத்திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களுக்கும் தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் இந்த சங்கத்தில் பங்கேற்ற அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்களும் தங்கள் குடும்பமும் உறவுகளும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையிலிருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்தியராய் வாழ குருவரளையும் திருவரளையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அரைப்பெரும் ஜோதி அரைப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரைப்பெரும் ஜோதி.
ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த நல்ல வாய்ப்பை வந்து மாதம் மாதம் எங்களுக்கு கொடுத்து இந்த ஏற்பாட்டை செய்த வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அன்பர்களுக்கும், இதை இந்த இதை சிறப்பாக நடப்பதற்கு எங்களுக்கு எங்களுடைய அருகில் நின்று இந்த செயலை உணர்த்தி எங்களோடு கூட இருந்தே தெய்விக்கக்கூடிய, ஏன்னா நாங்க ஒரு கருவி, எங்களுக்கு உள்ளிருந்து வள்ளல் பெருமான் ஊடுகிறார், நாங்க இந்த கருவி இசைக்கிறது, அது மாதிரி அந்த செயலை செய்து எங்களை தெய்விக்கக்கூடிய எங்களை ஆட்படுத்திய திருவர் பிரகாச வல்ல பெருமானுக்கும், இவ்வளவு நேரம் இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை அன்பர்களுக்கும் எங்கள் இருவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றைக்கும் இந்த பணியை செய்வதற்கு வல்ல பெருமான் என்றைக்கும் திருவருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி அனந்த பாரதி ஐயா, நன்றி கோபி ஐயா. தற்போது விண்ணப்பம் கோபி அவர்கள்.
அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் குரணை அரட்பெரும் ஜோதி சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பத்திலிருந்து ஒரு பகுதி. இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிர்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அநாதியர் என்றும், அமலர் என்றும், அரட்பெரும் ஜோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிரதிசியர் என்றும், எல்லாம் ஆனவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும், குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே, தெய்வரீரது திருவருட் சமூகத்தில் திரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருச்செவி கேட்பித்தருளி எங்களை ரட்சித்தல் வேண்டும். எல்லாமுடைய அரட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதை பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளக்கச் செய்வித்திரளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருட்பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.
நன்றி, நன்றி கோபி ஐயா. இப்போது அன்பு அம்மா அவர்கள் ஜோதி பாடல் பாடுவார்கள்.
பிரசன்னா பாடுறதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு வாரமும் வர நிகழ்ச்சிகள் நீங்க சொன்ன மாதிரி மனசுல என்னென்ன நான் சொல்லணும்னு நினைச்சதோ அதை வந்து நீங்களும் கோபியும் சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வெறும் பாடல்களை மட்டும் பாடாம அடுத்த நிலைக்கு போய் அதை சிந்தனை செய்யறது, அந்த பொருள் உணர்ந்து படிக்கிற சமயத்துல தானா சில அர்த்தங்கள் புரியும், அந்த சில நிலைகள் வெளிப்படும்ங்கிறதுக்கு இன்னைக்கு விளக்கமும் ரொம்ப அற்புதமா இருந்தது. என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஐ திங்க் பிரசன்னா நீங்க ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ரிக்வஸ்ட், அம்மா பாடின பாட்டோட அந்த ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் வந்து வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ண முடியுமா, அந்த பாடல்களை மட்டும்? ஏன்னா வந்து திரும்ப திரும்ப கேட்க 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 ஐயா சொன்ன அர்த்தங்கள் புரியும்னு தோணுது. உங்களால முடிஞ்சதுன்னா அந்த பாடல் ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணி தரீங்களா?
கண்டிப்பாமா, கண்டிப்பா. இன்ஃபேக்ட் வந்து நான் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடத்தும் போதே வந்து அததான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நம்ம இந்த இந்த பாடல்களை மட்டும் தனி தொகுப்பா வந்து அதை அனுப்பிச்சோம்னா அது ஈஸியா வாட்ஸ்அப்ல, ஏன்னா ஃபுல் ரெக்கார்டிங் அனுப்பிச்சோம்னா ரொம்ப லாங்கா இருக்குது, அது அனுப்புறது கஷ்டம். ஆனா வந்து இந்த பாடல்கள் மட்டும் தொகுத்து ஈஸியா பண்ண முடியும், அதை கண்டிப்பா நாங்க பண்றோமா. நான் நினைச்சிட்டு இருந்தா நீங்க அதை கேட்டீங்க, கண்டிப்பா அதை பண்றோம்.
தேங்க்யூ. ஏன்னா வந்து இப்போ அம்மா பாடுறதை கேட்க கேட்க அப்ப ஐயா சொன்ன அர்த்தங்கள் வந்து ஏதாவது ஒரு நிமிஷம் சட்டு சட்டு சட்டுன்னு நினைவுக்கு வரும், அதுக்காக தான். தேங்க்யூ சோ மச்.
கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி நன்றி.
ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வன ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, பாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏறு ஜோதி வீறு ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, பாதியான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல்கூடும்.
நன்றி நன்றி
நன்றி ஆனந்த பாரதி ஐயா, நன்றி
நன்றிங்கம்மா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
தனலட்சுமி
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் பிறநாள் யூனிவர்சல் மிஷன் சார்பாக உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாளி அணி தூக்கி வைத்த கரதளங்கள், வாளி எல்லாம் உள்ள மணிமன்றம், வாளி நடும் வாளி அருட்ஜோதி, வாளி நடராயன், வாளி சிவஞான வழி, வாளி என் ஆண்டவன், வாளி என் கோணருள், வாய்மை என்றும் வாழி, எம்மான் புகழ் வாழி, என் நாதன் மலர்பதங்கள் வாழி, மெய் சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி, இவ்வயமும் வானமும் மற்றும் வாழியவே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா திருச்சிற்றம்பலம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.
நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.